பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனம் 1-15 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். இந்த புது வருஷம் 2020 அதை நாம் ஆரம்பிக்கும் போது ரெண்டு காரியங்கள் செய்வது ரொம்ப அவசியம். ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லது. ஒன்று வந்து போன வருஷம் எப்படி இருந்துச்சு, 2019 நமக்கு எப்படி இருந்துச்சுன்றத யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்க்கும்போது ஏன்னா இந்த வருஷங்கள் இதெல்லாம் ஆண்டவர்னால் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். பாருங்க, சீசன்ஸ், வருஷங்கள், அதெல்லாம் ஆண்டவர்னால் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு, நம்ம வாழ்க்கையை ஒரு புது வாழ்க்கையை நாம் செய்து கொள்வதற்கு, கடந்த காரியங்கள்லாம் ஒரு விட்டு புது காரியங்களை நாடி நம்ம வாழ்க்கை மாறிட்டே போகணும். அதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்காரு. அதனால போன வருஷம் நமக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கறது ஒண்ணு. ரெண்டாவது, எதிர்காலத்தை பார்த்து வரப்போற வருஷத்துக்கு, 2020 பொதுவா என்ன செய்வாங்கன்னா ஒரு புத்தாண்டு தீர்மானம், ரெசல்யூஷன் இல்லைங்களா. அது தப்பு இல்லை, நான் கூட எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிப்ளிக்கல் அது. அது ஆக்சுவலா புத்தாண்டு தீர்மானம் நல்லதுதான். ஆனா அநேக நேரத்தில் என்னன்னா புத்தாண்டு தீர்மானம் எடுக்கும் போது நமக்கு நல்ல ஃபீலிங் இருக்குது. இதை செஞ்சிடறோம் பாருங்க, இந்த வருஷத்துல அதை நாட்டிடுறோம் பாருங்க அப்படின்னு டைரியெல்லாம் எடுத்து, புது டைரியெல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் பேஜில் பயங்கரமாக எழுதிடுவோம். எழுதி விட்டுட்டு அதுக்கப்புறம் 31வது தேதி அந்த வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த புத்தாண்டு தீர்மானத்தை போய் பார்த்தோம்னா என்ன ஆகுது, அதில் ஒன்றுமே சாதித்த மாதிரி நமக்கு நல்ல ஃபீலிங்கே இருக்கிறது இல்லை. இன்னும் என்னென்னவோ பண்ணணும்னு பார்த்தோம், என்னென்னவோ தீர்மானம் எடுத்தோம், ஆனால் ஒன்றுமே அடையாமல் போயிட்டோமே, முன்னேற்றம் இல்லையே. ஏன் எப்படி நடக்குது? ஐ திங்க் ஒரு ரீசன், நம்ம புத்தாண்டு தீர்மானங்கள் அநேக தடவை ஒரு பலன் அளிக்காம இருக்கிறதுக்கு காரணம், ஒரு முக்கியமான காரணம், அந்த தீர்மானங்கள் நம்மளை கொண்டு செலுத்த வேண்டிய அந்த குறிக்கோள் வந்து நமக்கு மிகுந்த ஊக்கம் தருகிற தீவிரமான ஆர்வமான குறிக்கோளா இல்லாததுனால் இந்த தீர்மானம் எடுக்கிறோம். ஓகே, இதெல்லாம் 4 காரியத்தை செய்யணும். இந்த 4 காரியம் செய்து நம்ம எங்க போகணும்ன்ற ஒரு காட்சி, ஒரு ஆர்வமான ஒரு காட்சி, ஒரு விஷன் வாங்க. வாழ்க்கையில சில பேர் ஒரு காரியத்தை அடைவதற்கு அவங்க எங்க போய் சேரணும்ன்ற அந்த காட்சி அவங்க முழு உள்ளத்தையும் பிடிச்சிக்கிறதுனால அந்த அதை நோக்கி போவாங்க. ஒரு விஷன் நமக்கு இல்லாததுனால சில நேரங்கள்ல நம்ம தீர்மானங்கள் வேலை செய்யறதில்லை. ஒரு ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல போட்டிருக்கிறாங்க, வாழ்க்கையில மிகப்பெரிய தப்பு செய்யறது வந்து நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனா எதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு தெரியாம மறந்து போறது. யோசிச்சு பாருங்களேன், ஏதோ செய்யறோம் எங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அது போய் ஒண்ணுமே வெற்றி அடையாது. ஈஸியா நம்ம சைடு ட்ராக் ஆயிடலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் நம்ம வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள், அந்த குறிக்கோள் நம்மளை அசைக்கிற, நம்மளை தீவிரமா ஊக்குவிக்கிற ஒரு குறிக்கோளா இல்லைன்னா நம்ம அதை அடையவே மாட்டோம், மற்ற காரியங்கள் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிடும். ஆகவே ஒரு கிறிஸ்தவ நமக்கு வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கும். வி ஷுட் ஹேவ் எ கோல், வி ஷுட் ஹேவ் எ விஷன், இந்த இங்க தான் போகணும், இங்க தான் இது நிலைமை அப்படின்னு இல்லைன்னா அதனால தான் நம்ம தீர்மானங்கள் எத்தனை எடுத்தாலும் வேலை செய்யறதே இல்லை. நம்ம யோசிச்சு பார்க்கணும், 2020 நமக்கு என்ன குறிக்கோள் இருக்கணும், இந்த வருஷத்துல நான் என்ன அடையணும்னு விரும்புறேன். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு குறிக்கோள் வேதத்தின்படி என்ன, ஒரு தீவிரமான, ஒரு ஊக்குவிக்கிற, நம்மளையே அசைய வைக்கிற ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா பைபிளை தான் நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, அவருடைய நம்ம இன்னைக்கு படித்த பகுதி பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக மிக பெரிய குறிக்கோள், அவரை அசைய வைக்கிற, அவரை ஆர்வப்படுத்துகிற ஒரு பேஷனேட் இன்டென்ஸ் குறிக்கோள் என்ன, 3:10 சொல்றார், ஐ வாண்ட் டு நோ ஹிம், நான் அவரை அறிய வேண்டும். என் வாழ்க்கையில குறிக்கோள் என்ன தெரியுமா, நான் அவரை அறிய வேண்டும். அதான் ஐ வாண்ட் டு நோ ஹிம், அதுதான் என்ன அசைக்குது, அதுதான் என்ன ஊக்குவிக்குது. அது பவுலுக்கு தன் வாழ்க்கையில எல்லாத்த விட அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்றாரு, இதுக்கு அப்புறமும் சொல்றாரு, அந்த குறிக்கோளுக்கு முன்பதாக வேற எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். நஷ்டம் மாத்திரம் சொல்ல, வேற எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். யோசிச்சு பாருங்களேன், அந்த மாதிரி ஒரு குறிக்கோள் உங்களை பிடிச்சிருந்தா அந்த குறிக்கோள்ல இருந்து உங்களை எதுவுமே நிக்க வைக்க முடியாது. ஒரு பேஷனேட் சர்வன்ட், இதுதான் நான் அடையணும் வாழ்க்கையில அப்படின்ற ஒரு குறிக்கோள் பவுலுக்கு சொல்றார். நான் அவரை அறிய வேண்டும், அவரை அறிய வேண்டும். பைபிள்ல பார்த்தோம்னா இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய குறிக்கோள், நான் அவரை அறிய வேண்டும் இல்லைங்களா. கிறிஸ்தவன்றது வந்து ஒரு மதம் இல்லைங்க, இதெல்லாம் செய்ய இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றது ஒரு மதம் இல்லை. மற்றதெல்லாம் மதம், ரிலிஜன், மனுஷ ஏற்படுத்தின மதம். கிறிஸ்தவம் வந்து ஒரு வளருகிற ஒரு உறவு, ஒரு வளருகிற தனிப்பட்ட உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட, அவர் உயிரோடு இருக்கிற தேவன் கிட்ட ஒரு வளர்ந்து போகிற ஒரு உறவு தான் கிறிஸ்டியானிட்டி. அப்படி நீங்க பார்த்துருக்கீங்களா, நான் அவரை அறிய வேண்டும். அப்படின்னா என்ன அறிய வேண்டும்ன்றது ஒரு ஆழமான வார்த்தையை போல் பயன்படுத்தி இருக்கிறார், ஜினோஸ்கோ அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அப்படின்னா என்ன, அவரை பத்தி அறியறதில்ல. ஒருத்தரை பத்தி அறியணும்னா இப்ப எனக்கு நான் சொல்ல முடியும் மார்ட்டின் லூத்தர் எனக்கு நல்லா தெரியுங்க. ஏன், அவர் வாழ்க்கையை படிச்சிருக்கிற, அவர் எழுதின பிரசங்கங்களை படிச்சிருக்கிற, அவரை பத்தி நிறைய படிச்சிருக்கிற, அதனால மார்ட்டின் லூத்தர் அவரை பத்தி எனக்கு தெரியும். ஆனா மார்ட்டின் லூத்தரை எனக்கு தெரியாது. ஏன், ஒருத்தரை நாம் தெரிஞ்சுக்கணும், அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். ஒருத்தரை தெரிஞ்சுக்கணும்னா அவர்கிட்ட ஒரு அறிமுகம் ஆகணும், அவர்கிட்ட எனக்கு ஒரு உறவு தொடர்ந்து வளர்ந்து போகிற அந்யோன்யமான உறவு இருக்கணும். இவர் எழுதுறது வந்து அவரை அறிய வேண்டும் அப்படின்னா ஒரு அனுபவபூர்வமாக அறிய வேண்டும், அதைத்தான் சொல்ற, அனுபவபூர்வமாக அறிய வேண்டும். அநேக பேர் என்ன நினைச்சுக்கிறது, இயேசுவை பத்தி ஒண்டி படிச்சுக்கிட்டு அவரை தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறது, அது ரொம்ப தப்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இது எவ்வளவு முக்கியம் அவர் அறியுறதுன்னு யோவான் 17:3 அவர் இந்த உலகத்துக்கு விட்டு போறதுக்கு முன்பதாக ஒரு ஜபம் பண்றார். என்ன அந்த ஜபத்துல சொல்றாரு, மெய்யான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், என்றென்றும் அழியாத ஜீவன். இப்பெல்லாம் போய் நம்ம சாதாத ஒரு ஜீவனை அனுபவிக்கணுங்க அப்படின்னு போய் அங்கங்கெல்லாம் தேடுறாங்க, ஒரு பூ இருக்குது அந்த பூவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்னா வயசே ஆகாது நமக்கு. நித்திய ஜீவன், அழியாத ஜீவன் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்துவை அறிவதே. அறிவதே என்ன அறிவது, ஜினோஸ்கோ அப்படின்னா பவுல் வந்து ரொம்ப ஆழமான வார்த்தை, அது வந்து புறமதஸ்தரும் பயன்படுத்துகிற வார்த்தையும் யூதருங்க பயன்படுத்துகிற வார்த்தையும் ரெண்டும் கலந்து பயன்படுத்தியிருக்காரு. நான் சொல்றேன் பாருங்க, அந்த சபையில வந்து கிநாஸ்டிசிசம்னு ஒரு போதகம், தப்பான போதகம். அந்த போதகம் நம்ம ஊர்லயும் இருக்கு, இந்துவிசம் எல்லாம் கிநாஸ்டிசிசம் தான். அந்த போதகத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த சில பேர் வந்து எல்லா சாதாரண மனிதர்களை விட உயர்ந்த நிலைமைக்கு போய் 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 ஒரு உன்னத நிலைமையில் அடைந்து ஒரு தெய்வீகத்தோடு உறவு கொண்டு ஆண்டவரோடு ஒரு பெரிய அறிவு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, தேவர்களோடு ஒரு சம்பந்தம் ஒரு ஐக்கியம் வச்சுக்கிறாங்க அவங்க ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போய். புரியுதுங்களா, இப்ப குரு சத்குரு அவங்களெல்லாம் நம்ம கூப்பிடுறோம், அவங்களா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப காவியெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வருவாங்க எல்லாம் தூரம். ஏன் அவங்க ஸ்பெஷல், அவங்க ஏன் ஸ்பெஷல்னா எல்லாத்தையும் அவங்க துறந்து அவங்க எல்லாம் மேல போய் ஒரு உன்னத நிலைமையில் எல்லாம் கடந்து போய் தேவர்களோடு உறவு வைத்து ஆண்டவர்களோடு ஐக்கியம் வைத்து அந்த அறிவை பெற்றவர்கள், கடவுளுடைய நெருங்கிய அறிவை பெற்றவர்கள். ஏன், புத்தாவும் அதைத்தான் சொன்னாரு, புத்திஸ்ட் மாங்ஸும் அதைத்தான் சொல்லுவாங்க, எல்லா சாதாரண மனிதர்களை விட ஒரு உயர்ந்த அறிவை பெற்றவர்கள், ஆண்டவரோடு உறவு பெற்றவர்கள். அநேக நேரத்தில் நம்ம உங்க கிராமத்துலலாம் போனீங்கன்னா அவங்களும் சில பூசாரின்னு இருப்பார், திடீர்னு ஆடெல்லாம் வெட்டி அவருக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சவுன்னா அவரு ஆடுவார், இப்படி யாரது அப்படின்னு ஆடி அவருக்கு வந்து என்னவோ பேசுவார். அவர் என்ன பேசுறாருன்னா கடவுளோடு அவர் ஐக்கியமாயி கடவுள் அவருக்கு வெளிப்படுத்துறார், என்னென்னவோ காரியங்கள் சொல்றா, டே உன் வீட்டில் புதையில் இருக்குடா, உங்க வீட்டில் சாவுகிற புதா அப்படின்னு. ஏன் அவர் பூசார் அப்படின்ற மாதிரி பூசார் நிறைய நேரங்கள்ல. அந்த மாதிரி ஒரு உன்னத இன்பமான நிலைமைக்கு போய் ஒரு தெய்வீகத்தோடு உறவு கொண்டு ஒரு ஐக்கியத்துல அவங்க பேசுறது, அதான் ஒரு க்னாஸ்டிசிசம் போதகம். இப்போலாம் இமாலயாஸ்ல அங்கெல்லாம் போறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் போகும்போது அந்த போதகம் தான் இன்னைக்கும் இருக்குது. நேரங்கள்ல அவங்க எல்லாம் உண்மையாவே அதே நிலைமையில் இன்பத்தை காண்றோம்னு சொல்லி அவங்க எல்லாம் கஞ்சா கூட குடிப்பாங்க, சரிங்களா, அந்த பூசாரிகள்லாம் கஞ்சா குடிச்சுக்கிட்டு அந்த கஞ்சா மயக்கத்தில் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, தேவர்களோடு உறவு வச்சிருக்கிறோம்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க. அப்படின்லாம் இருக்குது. அதை பார்க்கும்போது அப்படி ஒரு போதகம் பிலிப்பிய சபையில் வந்துச்சு. அவங்கள பார்த்து தான் சொல்றாரு, அப்பா நீங்க இந்த எல்லாம் கடந்த அதிசயமான எல்லாம் கடந்த ஐக்கியத்துல கடவுள்களோடு இன்ப ஐக்கியத்துல நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா, நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த போதகத்தில் மயங்குறவர்களுக்கு உண்மையான அதை விட மகிமையான எல்லாம் கடந்த அனுபவபூர்வமான ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவ அறியதுல இருக்கு. அவரை பத்தி தெரியுதுல இல்ல, அவர்கிட்ட ஒரு உறவு வைத்து கொண்டு ஜீவனுள்ள தேவனுடையோடு ஒரு உறவுல வாழ்ற ஒரு ஐக்கியம் வந்து எல்லாம் கடந்த எந்த சத்குருவோ எந்த இதுவும் காணாத மகிமையான ஒரு உறவு. அதை பத்தி அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறார் கினோஸ்கா. ரொம்ப கவர்ச்சி பாருங்களேன், அதனாலதான் எட்டாவது வசனம் பாருங்களேன், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நீங்க அதெல்லாம் திறந்துட்டு போய் அவங்க போய் பெரிய அறிவு பட்டுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, நான் என்ன பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு மேல் முன்பதாக the surpassing value of knowing Christ, கிறிஸ்துவை அறிகிற மிக உன்னதமான மதிப்புடைய அந்த மதிப்புக்காக என் வாழ்க்கையில எல்லாத்தையும் நஷ்டம்ன்ற, அதுக்கு முன்பதாக வேறு எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்ற பாருங்களேன். I am counting ன்றார் பாருங்களேன், இன்னமும் எண்ணிக்கிட்டு இருக்கிறார், இது குப்பை அது குப்பை இது குப்பை, வாழ்க்கையில பார்த்ததெல்லாம் குப்பை அவருக்கு. எதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவோடு தன்னை இயேசுவை அறிகிற அறிவுக்கு முன்பதாக எல்லாம் குப்பையாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன், எல்லாம் குப்பை அதுக்கு முன்பதாக பாருங்களேன். The excellency-ன்னு ஒரு இது, the surpassing value of knowing Christ my Lord, the excellency of the knowing Christ பாருங்களேன். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு அதே புறமதஸ்தர் மாத்திரம் இல்லை, யூதர்களுடைய வார்த்தையும் பயன்படுத்துறாரு. யூதர்களுக்கு வந்து அறிவதுன்னா சாதாரண இல்லை, ரொம்ப ஆழமான வார்த்தை. இவரேர் வார்த்தையில அறி ஆதாம் ஏவாளை அறிந்தான் அப்படின்னு தான் வரும். என்ன அப்படின்னா அவங்களோடு ஒரு ஒரு மனுஷ உறவு, மிக ஆழமான உறவு கொண்டதுனால் அவர்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அந்த வார்த்தை வந்து எபிரேயர்ல பாஷையில வந்து ஒரு ஆவிக்குரிய இணைப்பு, ஒரு ஆவிக்குரிய இணைப்பு, ரெண்டு பேரையும் ஒன்னாக்கக்கூடிய ஒரு இணைப்பு. அதுதான் பவுல் சொல்றார், இயேசு கிறிஸ்துவை ஐ வாண்ட் டு நோ ஹிம், இயேசு கிறிஸ்துவை நான் அறியணும். வாழ்க்கையில குறிக்கோள் என்ன தெரியுமா, இயேசுவை நான் அறியணும், அறியணும். அந்த அறிவு ரெண்டு இணைப்பு ஏற்படும் போது அவர் என்ன சொல்றாரு, விசுவாசத்தின் மூலமாக நான் இணைப்பு ஏற்படும் போது அவருடைய நீதி எனக்குள் வருகிறது, அவர் உயிர் செழுந்த வல்லமை எனக்குள் பாய்ந்து நான் ஒரு வல்லமையான வாழ்க்கை வாழும்படிக்கு அந்த அறிவு எனக்கு செய்கிறது. அதுதான் சொல்றார் எட்டாவது வசனத்துல பார்த்தல. ஆகவே இது வந்தா வரும் இயேசு பத்தி தெரியறது இல்லை, இயேசுவோடு ஒரு ஆழமான ஒரு உறவு, ஒரு ரிச் வேர்ட், புறமதஸ்தர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சட ஒரு புதிரான ஒரு அந்யோன்யமான தேவர்களோடு ஐக்கியம் கொள்ளுகிற உறவுக்கு அந்த வார்த்தையும் எடுத்து எபிரேயர் வார்த்தைகளையும் எடுத்து ரெண்டும் எடுத்து சொல்றாரு, ஐ வாண்ட் டு நோ ஹிம். இது ஆழமான வார்த்தை, இயேசு அறியிருந்தா சும்மா அவர் சொல்லிடல, ஐ வாண்ட், அதான் ஒரு கிறிஸ்தவனுடைய குறிக்கோள் இயேசுவை அறிவது. அது ரொம்ப ஆழமான அனுபவபூர்வமாக இயேசுவோடு இயேசுவை அறிவது. ஏன் நான் இயேசுவை அப்படி அறியணும், ஏன் அறியணும், அப்படி இயேசுவை அறியும் போது என்ன ஆகும் தெரியுமா, ஒரு மனுஷன் அப்படி இயேசுவை அறிஞ்சானா அவன் இயேசு மாதிரி மாறிடுவான் பாருங்களேன். ஆக்சுவலா ஃபைனல் கோல், ஒரு கிறிஸ்தவனுடைய இறுதி குறிக்கோள் என்ன தெரியுமா, பைபிளின் படி நம்ம எல்லாரும் இயேசு மாதிரி மாறணும். ரோமர் 8ல போட்டுல, ரோமர் 8 நமக்கு சொல்லுது, எவர்களை அவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவருடைய குமாரனின் சாயலாக ஆகும்படி அவர் அழைத்திருக்கிறார். நம்மளை ஆண்டவர் காப்பாத்துனதே இயேசு மாதிரி நம்மளை மாத்துறதுக்கு. எப்படி இயேசு மாதிரி நான் மாறுவேன், அவரை அறிவதன் மூலமாக, அவரோடு ஒரு நெருங்கிய ஐக்கியம், அறியிற ஐக்கியம், அனுபவபூர்வமான ஐக்கியம் இருப்பதனால் அவரை நான் அறிய முடியும். இதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இந்த புது வருஷத்தை ஆரம்பிக்கும் போது ஏன் பாஸ்டர் இதெல்லாம் சொல்லி எங்களை தலை கொழுப்புறீங்க அப்படின்னா, 101 காரியங்களை இந்த வருஷத்துல சிந்திக்கிற பதில், 2019 இதான் நம்ம வாழ்க்கையின் குறிக்கோள், இதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார் அப்படின்னு இருக்கும்போது 2019ல இந்த குறிக்கோளுக்கு முன்பதாக நீங்க எவ்வளவு அடைஞ்சிருக்கிறீங்க, அந்த 2020ல இந்த குறிக்கோளை நாம் அடைவதற்காக என்ன செய்யணும், இது ரெண்டு தான் நான் சொல்ல போறேன். 2019 முதலாவது எல்லாத்தையும் நம்ம எப்பவும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம எங்க இருக்கணும்னு பார்க்கணும். உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்கள். எப்போ ஒரு மனுஷன் தன் வழியை தன் நிலைமையை ஆராய்ந்து பார்க்க தெரிஞ்சுக்கலையும் அவன் முன்னேற முடியாது. நம்ம 2019 பத்தி பார்த்து நம்ம எங்க இருக்கிறோம் தெரிஞ்சாதான் 2020ல எங்க போக முடியும். நம்மள ஆராய்ந்து பார்ப்போம். 365 நாள் ஓடிவிட்டது. உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க எப்படி விளக்க முடியும்? ஆமா பாஸ்டர், சர்ச்சுக்கு நான் ரெகுலரா வந்தேன், ஆண்டவருடைய சத்தியத்தை நான் ரெகுலரா கேட்டேன், ஆண்டவருடைய கொள்கைகள் வேதத்துல இருந்து நல்லா படிச்சுக்கிட்டேன், அதெல்லாம் நல்லதுதான், இதெல்லாம் குட், நீங்க எல்லாம் சில சாட்சி சொன்னீங்க. ஆனா உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில வருது ஈவினிங் வருதோடு உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாள்ல ரெண்டு காலையில ஒரு ரெண்டு நிமிஷம் ஜெபம் பண்றது, டைம் கிடைக்கும் போது பைபிள் படிக்கிறது, ஏதாவது ஒரு புக்கை படிக்கிறது, ஒரு கடமையா அதெல்லாம் படிக்கிறதோடு உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்துச்சுன்னா அப்படி சில நேரங்கள் ஆயிடலாம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை, தெரியுமா? சர்ச்சுக்கு வர்றது, வீட்டுக்கு போறது, அப்புறம் டைம் கிடைக்கும் போது ஏதோ ப்ரேயர் பண்றது, அந்த மாதிரி முடிஞ்சு போயிடலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில இது எல்லாத்தையும் எதுக்கு செய்யறோன்ற குறிக்கோளே நம்ம மறந்து போயிடலாம், சரிம்மா? அப்படி ஆயிடும். இதெல்லாம் எதுக்கு செய்யறோம்? இயேசுவோடு, ஜீவனுள்ள தேவனோடு, கிறிஸ்துவோடு எனக்கு ஒரு ஐக்கியம் வளரணுமே, அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள். அந்த ஐக்கியம் எந்த அளவுக்கு வளருது, அந்த ஐக்கியம் எந்த அளவுக்கு செழிக்குது, எந்த அளவுக்கு நெருங்கி ஐக்கியமா இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஐக்கியம் நமக்கு எப்பவோ ஒரு டைம் ஆகி ஜபம் குறைந்து போய் ஆண்டவரோட ஐக்கியம் இல்லாம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ரொம்ப விசேஷமா பாஸ்டரா இருக்கிற நான் இந்த மாதிரி ஒரு சோதனையில விழுந்துடலாம். ஏன் எப்ப பார் சர்மனை ப்ரிப்பேர் பண்றது, எப்ப பார் மக்களுக்கு போதிக்கிறது, எப்ப பார் அந்த வேலையிலயே இருக்கிறதுனால இந்த வேலையே செஞ்சுக்கிட்டு முக்கியமான குறிக்கோள் இதை விட எனக்கு என்ன, எனக்கும் இயேசுக்கும் இருக்கிற உறவுங்க, அந்த அவர் அறியணும், அவர்கள் அறியல அறிகிற அறிவுல நான் வளரணும், அவர்கிட்ட நெருங்கிய உறவுல அனுபவபூர்வமாக வளரணும். அப்படி நம்ம வளராம இருந்தோம்னா போன வருஷம் வெறும் வெளிப்பாடான காரியத்தை செஞ்சுக்கிட்டு நம்ம எங்கேயோ வழி தவறி போயிட்டோம்னு அர்த்தம், வழி தவறி போயிட்டோம்னு அர்த்தம். என்ன ரொம்ப முக்கியமான காரியத்தை மிஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம், நம்ம விசுவாசத்துக்கு வேற இருக்கிற காரியத்திலேயே நம்ம அடையலன்னு அர்த்தம். இந்த குறிக்கோளுக்கு முன்பதாக உங்களை ஆராய்ந்து பாருங்க. 2019 எடுத்தோம்னா ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் இயேசுவோடு அனுபவபூர்வமாக அறிகிற உறவுல வளரணும். எந்த அளவுக்கு அந்த உறவு 2019ல வளர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு? நான் உங்களை வந்து யோசிச்சு பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில அனுபவத்துல எவ்வளவுதான் வாழ்க்கையில என்னன்னா வந்தாலும் சரி, இயேசுவோடு எனக்கு இருக்கிற உறவு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது என் சந்தோஷம், என் சமாதானம், என்னுடைய நம்பிக்கை, உறுதி மாறவே மாறாது, சரிங்களா? வாழ்க்கை நாட்கள் எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு பிளஸ்டு, நம்மள பரிசுத்தத்துக்கு ஊக்குவிக்கிற, சுத்தமா வாழணும்னு ஊக்குவிக்கிற, ஊழியம் செய்யணும்னு ஊக்குவிக்கிற காரியம், இதுக்கெல்லாம் ரகசியம் எங்க தெரியுமா? இயேசுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ரகசிய உறவு தான். அந்த உறவு உங்களுக்கு எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, அதுதான் நம்ம கேட்கணும். 2019ல எப்படி இருந்துச்சு? உண்மைதான், நம்ம சபையாக என்ன பண்றோம், இறையலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வார வாரம் நீங்க வரும்போது பைபிளை பத்தி சொல்லிக் கொடுக்கிறோம், சர்ச்சை பத்தி சொல்லிக் கொடுக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து கொள்கைகளை சொல்லிக் கொடுக்கிறோம், சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறோம், நிறைய சத்தியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த சத்தியமே ஒரு சாதனம் தான். சத்தியமே சத்திய குறிக்கோ, சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு குறிக்கோள் இல்ல, சத்தியத்தை அவ்வளவு ஏன் சொல்லிக் கொடுக்கிறோம், அந்த சத்தியத்தை பயன்படுத்தி இயேசுவை நீங்க அதிக அதிகமா அறியணும், ஜீவனுள்ள தேவனோடு உறவு உங்களுக்கு வளரணும். அந்த உறவு வளராம வெறும் சர்ச்சுக்கு வந்த சத்தியத்தை படிச்சுக்கிட்டேன்னு இருந்தா ரொம்ப கோட்டை விட்டுட்டோம் போன வருஷம். சத்தியமே ஒரு மீன்ஸ், ஒரு சாதனம், ஒரு காரியத்தை பயன்படுத்தி இன்னொன்று அடைவதற்கு தான் சர்ச்சுக்கு வரும். ஒரு சத்தியத்தை ஏன் படிக்கிறோம், அதை படிச்சுக்கிட்டு இன்னொரு காரியத்தை அடையணும், என்னங்க அடையணும் என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் குறிக்கோள் என்ன, இயேசுவை நான் அறியணும், அனுபவபூர்வமாக அறியணும். அதை அறிஞ்சிருக்கிறீங்களா, அறிஞ்சிருக்கிறீங்களா? நீங்க ரெகுலரா சர்ச்சுக்கு வந்தீங்களா நான் கேட்கல, எல்லா சாமன்ஸ் கேட்டீங்களா நான் கேட்கல. உங்களுக்கும் இயேசுக்கும் போன வருஷத்துல இருந்த உறவை அதனோட கண்டிஷன் என்ன, அந்த ஸ்கேல் ஆஃப் 1 to 10 ஒரு ஸ்கேல் வச்சோம்னா 1 ரொம்ப மோசங்க, 2 ஓகே, 3 கொஞ்சம் பரவாயில்ல, அந்த 10 பெஸ்ட்டுங்க. அந்த ஸ்கேல் ஆஃப் 1 to 10 உங்களுக்கும் இயேசுக்கும் இருக்கிற உறவை பத்தி நீங்க என்ன சொல்ல முடியும்? 2019 ஒரு மார்க் போடுனா என்ன சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு தான் கிறிஸ்தவ வளர்ச்சி போன வருஷம், அந்த அளவுக்கு தான் கிறிஸ்தவ வளர்ச்சி, எந்த அளவுக்கு இயேசுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவில் நீங்கள் வளர்ந்திருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, எல்லாத்துக்கும் வேறு இந்த தான், பழைய ஏற்பாடை எடுத்து பாருங்க, புதிய ஏற்பாடை எடுத்து பாருங்க. இந்த உறவு, ஏன் தாவீதுடைய வாழ்க்கையை படிச்சுட்டு வரோம், இந்த உறவுல சரி இல்லாததுதான் எல்லா பிரச்சனைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில காரணம், எல்லா பிரச்சனைக்கும். யோசிச்சு பாருங்க, தாவீது வாழ்க்கை 16 மாசம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவர் சாம்பலாக்கி கண்ணு முன்னாடியே போட்டார், போட்டுட்டு ஏன் அவர் பின்வாங்கி அந்த உறவுல போனதுனால். ஒரு சங்கீதமும் எழுதல 16 மாசம், ஒரு ஜபமும் இல்லை, ஆண்டவர்கிட்ட வந்த 16 மாசம் அவர் ஆயுஸ்லயே வீணா போனது. நம்மளுடைய 12 மாசம் அப்படி வீணா போயிருச்சா? என்னங்க பாஸ்டர் நல்ல நாள் அதுமா இவ்வளவு கஷ்டமா பேசுறீங்க? உங்களை சோதிக்க சொல்றேன், இந்த வருஷம் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயரா இருக்கணும்னா போன வருஷத்தின் தப்புங்களை நம்ம தெரிஞ்சுக்கவானாமா? சபைக்கு நீங்க வந்தீங்களா பிரச்சனை இல்லை, நீங்க பைபிள படிச்சுட்டோம், 2 ஜபம் பண்ணிட்டோம், நான் கேட்கல. உங்களுக்கும் இயேசுக்கும் ஆண்டவர் 365 கொடுத்து இதுதான்ப்பா உன் கிறிஸ்தவ வாழ்க்கையின் குறிக்கோள்னு கொடுத்துருக்கும் போது 2018 கடந்து வந்துட்டீங்க, 19 எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்க? இயேசு அறிகிற அறிவுல, இயேசுவோடு நெருங்கி போற உறவுல எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறீங்க? அதான் கேள்வி. இங்க தாங்க எல்லாம் தோல்வி. ஒரு கிறிஸ்தவன் ஏங்க பெரிய பாவத்துல விழுந்துடுறான்? ஒரு கிறிஸ்தவன் ஏங்க ரகசிய பாவ வாழ்க்கையில வாழ்றான்? திடீர்னு தாவீது பயங்கரமான பாவத்துல விழுந்த மாதத்துல நேரத்துல கிறிஸ்தவங்க ஏன் விழுந்துடுறாங்க? ஏன் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில பாவம் தொடர்ந்து போகுது? ஏன் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில உபத்திரவங்களுக்கு மத்தியில ஒரு சந்தோஷம் இல்லை? கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை எனக்குள்ள பாயிரன்ற ஒரு கிறிஸ்தவ பவர்லயே, ஸ்பிரிச்சுவல் பவர்லயே கிரேட்டஸ்ட் பவர் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் உயிரோடு எழுந்திருத்தான், அந்த பவரே எனக்குள்ள பாய்தான். இயேசுவோடு எனக்கு உறவு இருக்கும்போது பவுல் சொல்றார், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நான் அறியணும்ன்றார். அந்த பவரே எனக்குள்ள பாயிரு, அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பீங்கா இருந்தா அந்த பாவம் மேற்கொள்ள முடியல, இந்த ஜபம் பண்ண முடியல, அதை செய்ய முடியல, இந்த கஷ்டத்தினால மனசோர்ந்து இருக்கிற நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது காரணம் எல்லாம் என்ன? உங்களுக்கும் இயேசுக்கும் இருக்கிற உறவு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு, பலப்பட்டிருக்கு, உறுதிப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு நம்ம கனி கொடுத்துருக்கிறோம்? கனி எங்க இருந்து வருது? என்னில் நிலைத்திருங்க, என்னை அறியுங்க, அங்கதானே வருது. ஏன் காஸ்பல் வேலையில நமக்கு ஆர்வம் இல்லை? ஏன் நம்ம போன வருஷம் 2019 இருந்த எல்லா தோல்விகளுக்கு ஒரு காரணத்தை நீங்க கண்டுபிடிக்கணும்னா இதாங்க காரணம். எல்லா கிறிஸ்தவ தோல்விகளுக்கு காரணம் இன்னொன்னு நான் சொல்லவா, அநேக காரியங்கள் நம்ம அடையாம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அநேக காரியங்கள் இயேசுவோடு நமக்கு இருக்கிற உறவு ரைட் உறவா இருக்கா? சமந்த நல்லா என்ஜாய் பண்றோம், சர்ச்சுக்கு வர்றோம், ஆனா ஆண்டவருக்கும் எனக்கும் அந்த உறவு வளர்ந்துகிட்டு போலனா சம்திங் இஸ் ராங், சம்திங் இஸ் ராங். தேவனுடைய வசனத்தின் அதிகாரத்தின் மூலமா சொல்ற ஆண்டவர் 12 மாதம் உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு வராது தெரியுமா? 12 என்ன நடந்துட்டு வந்துச்சு தெரியுமா? போன 12 ரோமர்ல சொல்லப்படுது, எல்லா பராமரிப்பின் சூழ்நிலைகளை பயன்படுத்தி தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதான் செஞ்சுட்டு வராது. என்ன நல்லது செஞ்சுட்டு வந்தார் தெரியுமா? என்ன சொல்லப்படுது? எல்லா கஷ்டம், உபத்திரம், வியாதி, போன வருஷம் வந்த பிரச்சனைகள் எல்லாமே தாவீதுடைய வாழ்க்கையில எதுக்கு வந்துச்சு? அவரை ஆண்டவர்கிட்ட இருந்து திருப்பி கொண்டு வரல, அதுக்கு தான் வந்துச்சு. பராமரிப்புல 365 போன வருஷம் நடந்தது எல்லாமே ரோமர் 8 சொல்லுது, உங்களை தாவீது மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வரணும், ஆண்டவர் அறிந்து கொள்ளணும், அந்த குறிக்கோள் நிலைமையில் வரணும், அதுக்காகத்தான் உன்னை ரட்சித்து உலகத்துல வச்சிருக்கிற, அதுக்கு நீ வரணும்னு தான் தள்ளி வந்துச்சு. அதுக்கு இந்த வருஷத்துல வந்திருக்கிறீங்களா? உங்கள் வழிகளை ஆராய்ந்து பாருங்க, போன வருஷத்தை யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த உபத்திரம், ஏன் ஜபம் கேட்கப்படல, ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் ஆவியின் கனி இல்லை? இயேசுவோடு வளருகிற அவரை நான் அறியணும், அறியணும் என்ற வெறியோடு உறவு வளர்ச்சா, அநேக நேரத்தில் ரொம்ப ஸ்டாட்ல டைம்ல தாவீதுக்கு 16 மாசம், இன்னும் சில கிறிஸ்தவர்களுக்கு எத்தனை வருஷங்கள் ஆண்டவர் செய்யறார் தெரியுமா? இதுதான் அறியறதில்ல. அப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்க, வயசான பிறகு தெரிஞ்சுக்கிறாங்க, இங்க கொண்டு வரணும்னு தான். நம்ம அப்படி இருக்க வேண்டியதில்லை. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்சிட்டு இருந்தது, போன வருஷம்லாம் செயல்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஆண்டவருடைய பராமரிப்பு தான் கொண்டு வந்துச்சு. அது எதுக்கு கொண்டு வந்துச்சு தெரியுமா? தேவனை நான் அறிகிற ஒரு வாழ்க்கையை வாழணும். ஐ வாண்ட் டு நோ ஹிம். அவரை அறிகிற ஒரு வாழ்க்கையில் அவரோடு சரியான உறவுல வாழணும். சர்ச் வந்துட்டு போறது கிறிஸ்தவம் இல்லைங்க, வெளிப்பிரகாரமா செய்யறது கிறிஸ்தவம் இல்லை, பைபிள் படிச்சுட்டு போறது கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்தவம் ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப், அது வளர்கிற உறவு, நாளுக்கு நாள், வருஷத்துக்கு வருஷத்துக்கு வளர்கிற உறவு. அந்த உறவு நமக்கு வளர்ந்துருக்கா? அங்கதான் நம்மள ஆராய்ந்து பார்க்கணும், அங்கதான் ஆராய்ந்து பார்க்கணும். இப்பெல்லாம் கிறிஸ்தவம் என்ன ஆயிடுச்சு? கிறிஸ்து தருகிற ஆசீர்வாதங்கள் வேணும், ஆனா கிறிஸ்து வாங்க அவர் வானா இந்த கிறிஸ்துமஸ்ல கொண்டாடுற மாதிரி, ஒரு நாள் கூத்துன்ற மாதிரி கிறிஸ்துமஸ்ல அவர் தருகிற பார்ட்டி, சாண்டா கிளாஸ், அவருடைய பிறப்பு பேரை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டாடுவோம், ஆனா இயேசு வானா நம்மளுக்கு. எவ்வளவு மாயமாலம் பாருங்களேன். ஏன் இந்து, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் எல்லாருமே ஹாப்பி கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் ஒண்டி வேணும், கிறிஸ்துமஸ் பார்ட்டி ஒண்டி வேணும். அதே மாதிரி தான் நம்மளும் ஆயிரலாம். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது இயேசு வந்து நம்மளை உடனே காப்பாற்றணும், ஆண்டவர் நம்மளுக்கு உபத்திரத்திலிருந்து உதவி செய்யணும், அதுக்கு வண்டி ஆண்டவர் நமக்கு வேணும். ஆனா அந்த பிரச்சனையின் மூலமாக ஆண்டவர்கிட்ட நான் போகணுமே, ஆண்டவர்கிட்ட நான் நெருங்கணுமே, இந்த பிரச்சனையை கொண்டு என்னை அவர்கிட்ட அழைக்கிறாரேன்றது, அந்த குறிக்கோளை நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம வாழ்க்கை இயேசு வேணும், இயேசு தருகிறது வேணும், ஆனா இயேசு வாங்க, இயேசுடைய உறவான. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்டதே, இந்த உலகத்தில் வாழ்றதே இயேசு அறிந்து கொள்ளணும், இயேசு போதுமானவர்னு அறிந்து கொள்ளணும், அவர்கிட்ட நெருங்கணும். இன்னைக்கு புது வருஷம், இன்னைக்கு வரப்போற வருஷம் ஹாப்பி ஹாப்பி உண்மையாவே நியூ இயரா மாறணும்னா எனக்கு மனசுல வந்துச்சு, எந்த புக்கை எடுத்து பேசல, எந்த புக்கை ஹாப்பி புக்குன்னா பிலிப்பியா தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன் சொல்லுங்க? சந்தோஷமாயிருங்கள், அதுல தானே வருது, சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்க. எங்க உட்காந்து சொல்ற தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள்ல தலையை வெட்டிடுவாங்க போலுது, கையில கால சங்கிலிய கட்டி, சாப்பாடு இல்லாம ராட்ஸ்ல எல்லாம் அடிச்சு ஜெயில போட்டிருக்கிறாங்க. சங்கிலிய கட்டிக்கிட்டு கொஞ்சம் எழுதிட்டோம், பேப்பரையோ புக்கோ கொடுத்துருக்காங்க. அந்த ஜெயில உட்காந்துக்கிட்டு சந்தோஷமாயிருங்கன்றார் போல், சந்தோஷமாயிருங்க. எப்படிங்க இவருக்கு இவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு? உண்மையான சந்தோஷம் பவுல் சொல்றாரு, நம்மள பாக்குறதுல இல்லப்பா, நம்மள பாக்குறத விட்டுட்டு, நம்மள விசுவாசம்னாவே நம்மள பாக்குறத விட்டுட்டு கிறிஸ்துவ பார்க்கணும், அவரை பாக்குறதுல. இந்த புது ஆண்டுல இன்னைக்கு வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு நம்ம போயிடலாம், ஆனா உண்மையான சந்தோஷம், இந்த முழு வருஷமும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கணும்னா உங்களை பாக்குறத விட்டுட்டு கிறிஸ்துவ பாருங்க. லுக்கிங் அவே ஃப்ரம் அஸ், லுக்கிங் ஆன் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவ பார்க்கணும் பாருங்களேன். பவுலுக்கு தெரியும் விசுவாசம், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன? இயேசுவோடு ஒரு அந்யோன்யமா ஒரு இருக்கிற உறவுல வளர்றது தான். அதனால 2020 நமக்கு பிளஸ்ட் இயரா இருக்கணும்னா 2019 நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கை மாறணும்னா என்ன மாறணும்னு சொன்ன ஞாபகம் இருக்குல்ல? நம்ம சிந்தனைகள் மாறணும், நம்ம யோசிக்கிற விதம் மாறணும். போன வருஷம் யோசிச்ச மாதிரியே இருந்தா இந்த வருஷமும் அப்படியே தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை. நம்ம the way what we think that we are இல்லைங்களா? As a man thinks so is he in வேதம் சொல்லுது. நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அப்படி தான் வாழ்க்கை இருக்கும். இன்னைக்கு நம்ம எப்படி யோசிக்கிறோமோ அப்படி தான் 2020 இருக்கும். இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க, சந்தோஷம் நம்மள பாக்குறதுல இல்லை, இயேசுவை பாக்குறதுல இருக்கு. 2020 blessed year ஆ இருக்கணும்னா 2019 நம்மள பாக்குறத விட்டுட்டு கிறிஸ்துவ பார்க்க ஆரம்பி. பருமையான டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட வேகமா பார்ப்போம். பவுல் சொல்றாரு பாருங்களேன், சரியான பார்வையை கொடுக்கிறார். 8வது வசனத்துல ரொம்ப முக்கியமான phrase, I want to know him. The surpassing value of knowing Christ. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் உன்னத சகலத்தையும் கடந்த தன்மை. 14வது வசனத்துல சொல்றார், அதை குறிக்கோளாக நோக்கி நான் ஓடுகிறேன். I press on toward that goal. பத்தாவது வசனத்தில் I want to know him. அதாங்க ஏன் நம்ம 2020 உடைய ரெசல்யூஷன், 10 resolutions எடுக்காதீங்க, இந்த 1 resolution எடுங்க. வாழ்க்கையில எல்லா ரெசல்யூஷன்ஸும் நிறைவேற்ற முடியும், வாழ்க்கையில எல்லாமே மாறிட முடியும். இது ஒரு குறிக்கோள். என்னங்க அடையணும் 2020? இது வரைக்கும் இயேசுவோடு நெருங்காத தனிப்பட்ட அவரை அறியணும். I want to know him. அதான் ரெசல்யூஷன். இந்த பிரசனத்துக்கு தலைப்பே ஐ வாண்ட் டு நோ ஹிம். 2020 ரெசல்யூஷன் அதாங்க, ஐ வாண்ட் டு நோ ஹிம். இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது பாக்கியத்தின் உண்மையான பாதை, சந்தோஷத்தின் உண்மையான பாதை கிறிஸ்துவை அறிகிறது. இந்த மனுஷன் பாருங்க ஜெயிலியும் சந்தோஷமா இருங்கன்றார், சந்தோஷமா இருங்க. அந்த நிலைமைக்கு நம்ம வாழ்க்கை எப்போ வருதோ, இதான் என் வாழ்க்கையின் குறிக்கோள், என் வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிறிஸ்துவை அறியிறது. அதுக்கு முன்பதாக மற்றது எல்லாமே அவர் என்ன சொல்றாரு நம்ம சொல்ல முடியுமா தெரியும், நீங்க சொல்லுவீங்களா மற்றது எல்லாமே குப்பன்னு, மற்றது எல்லாமே மற்றதெல்லாம் தான் முக்கியம், இயேசுடைய உறவு பார்த்துக்கலாம், குப்பன்னு சொல்ல மாட்டேன் தைரியம் இல்லை நமக்கு, பார்த்துக்கலாம். அந்த மனசு அப்படி மாறினாத்தான் இந்த வருஷம் புதுசா மாறும், இல்லைன்னா 2019 20 ஒரு வித்தியாசம் இருக்காது, அவ்வளவு வித்தியாசம் இருக்கா. இந்த வருஷம் வித்தியாசமா மாறணும்னா உங்க எண்ணத்தை மாத்துங்க, அந்த எண்ணம் என்னவா மாறணும், இந்த வருஷத்துல எனக்கு வாழ்க்கையில முக்கியம் ஆண்டவரே உண்மை நான் அறியணும், அதான் என்னுடைய தீர்மானம், அதான் என்னுடைய புத்தாண்டு தீர்மானம், நான் உண்மை அறியணும், தீர்மானத்தோடு உண்மை அறியணும், அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு தடவை இயேசுவை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டா அவர் அறிஞ்சுக்கிறது இல்ல, எல்லாம் தெரிஞ்சிருச்சு இயேசுவை பத்தி இல்ல, இயேசுவை தெரிஞ்சுக்கிற பாதையின் ஆரம்பம் தான் ரட்சிப்பு. யோசிச்சு பாருங்க, பாதையின் ஆரம்பம் தான் ரட்சிப்பு. பவுல் சொல்ற அதுதான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு முக்கியம். உலகத்தை அறியிறதோ, மற்றவங்களை அறியிறதோ, இல்ல அந்த காரியத்தை அறியிறதோ, பொலிட்டிக்ஸ் அறியிறதோ, அது இல்ல எனக்கு முக்கியம். இந்த புத்தாண்டு வருஷத்துல எனக்கு ரொம்ப முக்கியம் இயேசுவை நான் அறியணும், இயேசுவை அறியணும், அதுதான் என் புத்தாண்டு தீர்மானம், அதுதான் என்னுடைய புத்தாண்டு வேட்டையா இருக்க போகுது, இயேசுவை நான் அறியணும். இது நம்ம பார்க்கலையா, இது வந்து எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன்ன்றது எனக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, நம்ம படிச்ச மத்தேயு 13 பகுதி 44 வசனத்துல ஒரு மனுஷன் ஒரு புதையல பார்த்தான், புதையல பார்த்து அவனுக்கு என்ன தோணுச்சு, அந்த புதையல் 6 கீழே இருக்குதுன்னு இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய புதையலாக அவன் பார்த்து அவன் கண்கள் திறக்கப்பட்டது, திறக்கப்பட்டு அதனால் ஏற்பட்ட சந்தோஷத்துல அவன் என்ன பண்ணா, போய் உள்ளது உரியது எல்லாத்தையும் வித்து அதை வாங்குறதுக்கு போயிட்டான் இல்லைங்களா. வில்லது விரிய அதே தான், ஒரு முத்து வியாபாரி, உயர்ந்த முத்துக்களை பார்த்துட்டு அவனுக்கு இருந்தது எல்லா முத்துக்களையும் வித்துட்டு சொத்தெல்லாம் வித்துட்டு அந்த ஒரு முத்து வாங்கணும்னு போனான், எக்ஸ்சேஞ்ச், இதை கொடுத்து அதை வாங்கினான். நம்ம கண்கள் தேவ ராஜ்யத்துல திறக்கப்பட்டுச்சுன்னா இதான் பவுல் மாத்தா நம்மளும் பேசுவோம், உள்ளது உரியதெல்லாம் விற்கிறது என்ன தெரியுமா, இயேசுவை அறிகிற அறிவு, அதான் முத்து, விலை உயர்ந்த முத்து. இயேசு மிகவும் கவர்ச்சியா போயிடுறாரு நம்ம கண்கள் திறக்கப்பட்டா, இந்த உலகத்திலேயே மிக மதிப்புடையதாக அவரை நான் எப்படியாவது அடையணும்ன்றார் பவுல், நான் அடையணும். இலகத்துல இருந்த எல்லாத்த விட பிரஷஸ் அவர் தான், சர்பாசிங், எல்லாம் கடந்த இயேசுவை அறிகிற அறிவு எனக்கு வேணுமே. பூமியில் அடைந்து கிடைக்கிற பொக்கிஷம், அந்த பொக்கிஷம் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா அந்த மனுஷன் கண்ணு திறக்கப்பட்டு அவனுக்கு தான் தெரிஞ்சு, எத்தனையோ பேர் அவங்க வீட்டு 3 கீழே பொக்கிஷம் இருக்குது, பெரிய புதையல் இருக்குது, ஆனா மேல நடந்துகிட்டு இருந்தா ஒன்னும் தெரியாது, கண்ணு திறக்கப்பட்டா தான் அந்த புதையல் தெரியும். பவுலுக்கு அந்த புதையல் தெரிஞ்சிச்சு, அதனாலதான் அந்த புதையலை பார்த்து அவர் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணினேன். எதெல்லாம் குப்பையாக எண்ணினார் பாருங்களேன், வேகமா பார்ப்போம். 3:5 அவருடைய மத பின்னணி, அவருடைய தகுதி, பேரு, புகழ், பொருளாதார நிலம் எல்லாத்தையும் சொல்றாரு பாருங்க. 5 வசனம் படிங்க,
இஸ்ரவேல் பென்யமீன் கோத்திரத்தா, எபிரேயரில் பிறந்த எபிரேயர், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவர், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவர், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன்.
பாருங்களேன், நஷ்டம் என்று எண்ணினேன். ரொம்ப பக்தி உள்ள யூதர், ரொம்ப பக்தி உள்ள யூதர், அது பெருமை பாராட்டுறதுக்கு ரொம்ப விஷயம் இருக்கு. நம்மளும் போன வருஷம் நடந்ததை குறித்து நிறைய விஷயத்துல பெருமை பாராட்டலாம். என்ன பெருமை பாராட்டலாம் பாருங்க, மத காரியங்கள், வெளிப்பிரகாரமான காரியங்கள் நிறைய பெருமை பாராட்டலாம். இவரு சொல்றாரு 5 வசனத்துல, அவர் என்ன கத்துக்கிட்டாரு, ரட்சிப்பு வந்து கிறிஸ்தவம் வந்து வெளிப்பிரகாரமா செய்யற சடங்குல இல்ல. ஆமா, அந்த விருத்த சேதனை செஞ்சாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, கம்யூனியன் வந்து எடுத்தாச்சு, வந்து வந்து கம்யூனியன் எடுத்துட்டு போறோம். அதுல இல்ல விஷயம், நான் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன், அதுல இல்ல விஷயம். நான் பெஞ்சமைட், நான் கிறிஸ்தவ ஃபேமிலியில பிறந்திருக்கிறேன், எங்க அப்பா அம்மாலாம் கிறிஸ்து, எங்க தாத்தாலாம் கிறிஸ்து, அதுல இல்ல கிறிஸ்தவம், அதுல இல்ல கிறிஸ்தவம், அங்க இல்ல ரட்சிப்பு. எபிரேயருக்கு எபிரேயன் பாருங்களேன், நான் சர்ச்சுக்கு வரேங்க, சின்ன வயசுல இருந்தே காணிக்க கொடுத்துருக்குறேங்க, ஊழியெல்லாம் செய்யறேங்க, அதுல இல்ல கிறிஸ்தவம். நியாய பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம், பத்து கட்டளையின்படி அவர் வெளியில யாருமே அவர் தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு தப்பும் செய்ய பார்க்க யாரும் பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு தப்பும் பார்க்க, என்ன ஒழுங்கான வாழ்க்கை. யாரையும் தப்பா பேச மாட்டாரு, ஒரு ரெண்டு நாள் உபவாசம் பண்ணுவாரு, சர்ச்சுக்கு காலையில போவாரு, ஈவினிங் போவார். நீங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு வாட்டி தான் வர்றீங்க, ஒரு வாரத்துல ரெண்டு நாள் உபவாசம் பண்ணுவாரு. வெளியில பார்க்கும் போது எந்த தப்பும் செய்யாத ஒழுங்கான டீசென்டான ஒரு யூதன், அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் குப்பையா, அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு ஆகாது. எதுக்கு முன்பதாக, அதெல்லாம் யூதர்களுக்கு ரொம்ப பெருமை, வெளிப்பிரகாரமான எல்லா மத போர்வையும் குப்பை. அவர் கண்ணு திறக்கப்பட்டு கிறிஸ்து யாருன்னு பார்த்த உடனே இதெல்லாம் குப்பை, ஆகிலும் எனக்கு லாபமாயிருக்கவைகளை அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அதெல்லாம் குப்பை என்றார். எட்டாவது வசனத்துல சொல்றார், அது மாத்திரம் இல்லை, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அறிகிற அறிவு மேன்மை எல்லாம் கடந்ததுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றையும் கொடுத்துட்டேன். இயேசுடைய அழக பார்த்த, இயேசுடைய பொக்கிஷத்தை பார்த்த, அவரோடு நெருங்கி போற உறவுல அவரை பார்த்து, அவருடைய மறைந்திருக்கிற புதையல் இவர் தான், விலை உயர்ந்த முத்து இவர் தான் அப்படின்னு அது அவரை பார்க்கும்போது, அவர்கிட்ட உறவுல பார்க்கும்போது, நான் பிறந்தது, என்னுடைய மத வளர்ப்பு, என்னுடைய வெளியில இருக்கிற ஊழல் எல்லாம் குப்பை, நான் தூக்கி போட்டேன் இதுக்கு முன்பதாக. அந்த அளவுக்கு இயேசுடைய உறவு உங்களை பத்தி சொல்ல முடியுமா, அதை பத்தி சொல்ல முடியுமா? உங்க வெளியில செய்யற காரியங்கள், மத போர்வை, நல்ல கெட்ட காரியங்களை அவர் குப்பைன்னு தூக்கி போடல. நம்ம கெட்ட காரியங்களை தூக்கி போடுறதுக்கே கஷ்டமா இருக்குது, எல்லாம் நல்ல காரியங்கள், நல்ல காரியங்களே. இயேசுடைய உறவுக்கு முன்பதாக நான் ஒழுங்கா இருந்தேங்க, என்ன ஒழுங்கா வளர்த்தாங்க, யூதனா வளர்த்தாங்க, அதெல்லாம் குப்பை இயேசு அறிகிற அறிவுக்கு முன்பதாக. அந்த அளவுக்கு நம்ம கண்கள் புதையில காணும்படி திறக்கப்பட்டிருக்கா. இயேசு அவ்வளவு ப்ரெஷஸா நமக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளவு முக்கியமா இல்ல, அப்படி நமக்கு முக்கியம் இல்லைன்னா ஒரு மத பிரமையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், மத பிரமையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பாருங்களேன், இயேசு அவ்வளோ கவர்ச்சியா இருக்கிறாரா, சந்தோஷம் சமாதானம் அவருடைய உறவில் இருந்து நம்ம அனுபவிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்தது எதுனால வந்தோம், நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க எதுனால வந்தோம், அவர் நல்லா ஒரு பிரசங்கத்தை பண்ணாருன்னு கேட்டா வந்தோம், நல்ல சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோம், எதுனால தெரியுமா? இயேசு மேல இருந்த கவர்ச்சினால தான் நமக்கு ரட்சிப்புக்குள்ள வந்தோம் இல்லைங்களா. இயேசு என்ன செஞ்சார், அவரும் அவருடைய குணமும் அவருடைய தாழ்மையும் அவர் செய்த தியாகத்தை இயேசுவை பார்த்துதான். அது வந்த பிறகு இயேசு எவ்வளவு ப்ரெஷஸா நமக்கு போயிட்டார். நம்முடைய ஹனிமூன் டைம் பண்ணுவோம், முதல் அன்புன்னுவோம், எப்ப பாரு இயேசு தான், யார்கிட்ட பேசினாலும் இயேசு தான், அவர் மேல கவர்ச்சி, அவர் மேல ஆர்வம். ஆனா என்ன ஆயிப்போச்சு, ஹனிமூன் முடிஞ்ச பிறகு அந்த முதல் அன்பு போயிருச்சு. அதான் நமக்கு பிரச்சனை, பவுலுக்கு போகல, நமக்கு போயிருச்சு, நம்முடைய ஆபத்து அங்கத்தான் இருக்குது. அதனாலதான் எபேசியர் பட்டணத்தை பார்த்து சொல்ற, நீ முதல் அன்புல இருந்து கீழே விழுந்திருக்கிற மனம் திரும்பு, இல்லனா வந்து நான் சபையை எடுத்து போடுவேன், விளக்கு தண்டை எடுத்து போடுவேன். முதல் அன்புல முதல்ல எப்படி இருந்த நீ, இயேசுதான் எல்லாம், இயேசுதான், இயேசு கவர்ந்து அவர்ல மயங்கி அவருடைய கவர்ச்சியில அதுல வளர்ந்துருக்கணுமே, அதுக்காகத்தான் உன்னை ரட்சித்தாரு. ஆனா எத்தனை வருஷம் நீ என்ன பண்ணிட்ட, அதை விட்டுட்டு இந்த குப்பைய போய் தூக்கி போட்டுக்கிட்ட, நான் சர்ச்சுக்கு வரேங்க, நான் ஒழுங்கா பைபிள் படிக்கிறேங்க, வேற விட்டுட்டிய நீ. இயேசுக்கும் இருக்கிற உறவு, இயேசு அறிகிற மேன்மை அதிசயம் இல்லையா? மனம் திரும்பு, நீ எங்க விழுந்து போனன்னு யோசிச்சு பார்த்து மனம் திரும்புன்னு எபேசியர் பட்டணத்துக்கு சொல்ற பவுல் சொல்ற, எல்லாவற்றையும் நான் குப்பை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எதுவுமே இயேசு வாழ்க்கையில இயேசு கிட்ட போட்டி வராதுங்க, எதை பத்தியும் எனக்கு அக்கறை இல்லை, அவரை மாதிரி கவர்ச்சி எனக்கு வேற எதுவும் இல்லை, அவர் மேல இந்த கவனம் எனக்கு எங்கேயும் செதறாது, என்னுடைய முழு கவனமும் அவர் தான், அவர் தான் என்னுடைய சகலமும், வேற எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். பவுல் இயேசு மேல மயங்கி மெய்மறந்து கிடக்கிறாருங்க. இந்த சத்குரு சாதுங்கெல்லாம் இந்த கஞ்சா அடிச்சுட்டு மெய்மறந்து கிடக்குறாங்க இல்லைங்களா, பெரிய உலக இன்பங்களை அறிகிற மாதிரி. அதை என்னையா உலக இன்பம் கெடுத்துக்கிட்டு அது போய் கடவுள்னு போற. இயேசு அறிகிற அறிவுக்கு முன்பதாக மெய்மறந்து கிடக்கிறார், மெய்மறந்து கிடக்கிறார். இயேசு மாதிரி மாறிட்டு போறாரு. ஏன் இந்த உறவு தான் இயேசு மாதிரி ஆகும். ஏன் அந்த உறவு தான் என்ன சொல்றாரு பாருங்களேன், 8வது வசனம் என்ன போட்டிருக்கு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு, அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. அவர்கிட்ட இந்த மாதிரி உறவுல வளரும் போது எனக்கு என்ன ஏற்படுது, ஒரு ஐக்கியப்பட்டு போகும்போது அவருடைய அந்யோன்யத்துல அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமை எனக்குள்ள பாய். அந்த பவர் ஏதாவது நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாம இருக்குமா? பவுலுக்கு ஏங்க அவ்வளவு பவர் இருந்துச்சு, ஏங்க அவ்வளவு சபைகளை போய் நாட்டாரு, புதிய ஏற்பாடுல முக்காவாசி எழுதினாரு, ராஜ்யங்கள் அவருக்கு முன்னாடி நிக்க முடியல, போய் சபையை நாட்டிட்டு கொருந்தர்ல நாட்டிட்டு வர, ரோமர்லாம் உலகத்திலாம் பரப்பிட்டு வந்தாரு. அவருக்கு ரகசியம் எங்க இருந்துச்சு? இங்க தாங்க ரகசியம். நம்ம சுவிசேஷ வாழ்க்கை ஏங்க இவ்வளவு புவரா இருக்கு, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை ஏங்க இவ்வளவு தார்மாரா இருக்கு. இந்த உறவு, இந்த கனெக்ஷன், இந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம உள்ள ஓட மாட்டேன். பிளக்க கனெக்ட் பண்ணாதானே ஓடும். இவர் சொல்றார் கனெக்ட் ஆயிருக்குது, ரிசரக்ஷன் எலக்ட்ரிசிட்டி ஓடுது என் உடம்புல, ஓடுது என் உடம்புல. அந்த ரிலேஷன்ஷிப்பு தாங்க. அது இல்லாம நம்ம வெளியில ஞானஸ்தானம் எடுக்கிறோம், சபைக்கு வரோம், ஒழுங்கா இருக்கிறோம் வெளியில, அதெல்லாம் குப்பைன்றாரு அவரு. எவ்வளவு படிச்சுக்கிட்டோம், பைபிள் எல்லாம் கரைச்சி குடிச்சேன், அவ்வளவு வசனம் படிச்சேன், அதெல்லாம் குப்பைன்றாரு. இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோமா குப்பைன்னு? யோசிச்சு பாருங்க, அந்த உறவு உங்களுக்கு இருக்கா? அந்த உறவு உங்களுக்கு இருக்கா? அந்த ரிலேஷன்ஷிப் ஏன், அந்த உறவு ஏன் முக்கியம்? 1 Corinthians 2:18 சொல்லுது, நாம் எல்லோரும் படிங்க, திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல் கண்டு, ஆவி ஆவி ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக மகிமையின் மேல் மகிமை மறுரூபப்படுகிறோம். ஏன் இயேசுகிட்ட இப்படி அறியணும்? ஏன் இந்த மாதிரி அவர் இந்த மாதிரி அறிய அறிய, ஒரு மனுஷன் இயேசு அதிகமா அறிய அறிய என்ன ஆகுனா, அவனை மாதிரியே மறுரூபம் ஆயிட்டு வருவான், அவன் இயேசு மாதிரியே ஆயிட்டு வருவான். எந்த ரிலேஷன்ஷிப்பாவது மாத்த முடியுமா? எந்த அளவுக்கு ஆயிட்டு வருவானா? இயேசு வரும்போது அவர் இயேசு மாதிரி நம்ம ஆயிடுவோமா? இந்த உலகத்துல எந்த தேவர்களோடு அந்த மாதிரி உறவு வச்சுக்கொள்ள முடியுமா? இயேசு மாதிரி ஆவீங்க, இயேசுவை நீங்க அறிகிற, அதான் வாழ்க்கையில் குறிக்கோள். யோசிச்சு பாருங்க, இயேசு வந்து செத்து பரலோகத்துக்கு போயிட்டாரு இல்ல, இயேசு நம்மளோடு இல்லன்னு இல்லைங்க, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஆவியின் மூலமா அங்க இருக்கிறார், நம்மளோடு இருக்கிறார், ஒரு ஒரு விசுவாசியோடு இருக்கிறார். அந்த விசுவாசி அவரை அறிகிறதன் மூலமா, அந்த அந்யோன்ய ஐக்கியத்தின் மூலமா அவர் அறிய முடியும், அவரோடு வாழ முடியும், நடக்க முடியும், செயல்பட முடியும். இயேசுவோடு நடக்கிறீங்களா? இயேசுவோடு ஒரு உறவு இருக்கா? படுக்கும் போது, எந்திரிக்கும் போது, உட்காரும் போது, த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் கிரைஸ்டுன்னு ஒரு விதத்தில் எழுதியிருக்கிறார். என்னன்னா, படுக்கும் போது யாரோ இல்லாத நேரத்தில் திடீர்னு இயேசு பக்கத்துல உணர முடியும், திடீர்னு ஜபம் பண்ணும்போது இயேசுடைய ஐக்கியத்துல மெய்மறந்து லைத்த அவர் அனுபவிக்க முடியும். இப்படி இருக்கா நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை? ரெவலேஷன்ல சொல்லுது, ஆலயத்துல 2 outer courts இருக்குமா, உள்ள இன்னர் கோர்ட் இருக்குமா? அவுட்டர் கோர்ட் இருக்கிறவங்க எல்லாம் நாடகம் போடுறவங்க, அவங்களுக்கெல்லாம் இதை பத்தி ஒன்றும் தெரியாது. அவுட்டர் கோர்ட்லயே ஆண்டவர் வர்ஷிப் பண்ணிட்டு போயிருவாங்களா? ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்டர் பண்றவங்க தான் உண்மையான விசுவாசி. இடுக்கமான வாசலால் உட்பிரவேசிங்க, அதுக்குள்ள போறவங்க தான் உண்மையான விசுவாசி. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை அவுட்டர் கோர்ட்டா இன்னர் கோர்ட்டா? 2019 கிறிஸ்தவ வாழ்க்கை எந்த கோர்ட்? யோசிச்சு பாருங்களேன், அவுட்டர் கோர்ட்ல இருந்தா பத்தாதுங்க, யோசிச்சு பாருங்க. ஆகவே இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கும் இயேசுக்கும் இருக்கக்கூடிய உறவு எந்த கண்டிஷன்ல இருக்கு, எந்த கண்டிஷன்ல இருக்கு? ஆழமா வளர்ந்துகிட்டு இருக்கா? வளர்ந்துகிட்டு இல்லைன்னா என்ன ட்ராஜடி, என்ன உங்களுக்கு ஒரு ஷாக் ஏற்படணும். 365 நாள் குப்பை என்ன கூடிய வீணான காரியத்துல வேஸ்ட் பண்ணிட்டேனே, என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் 5 அடி கீழே புதையில வச்சுக்கிட்டு 365 நாள் பிச்சைக்காரனா நான் வாழ்ந்துட்டேனே, உயிர்த்தெழுதன் வல்லமை எனக்குள்ள பாய முடியும், கிறிஸ்துவுடைய ஐக்கியத்தை அனுபவிச்சு முடி, எல்லாத்தையும் சந்திச்சு வெற்றிகரமா வர முடியும், அவ்வளவு பெரிய புதையில கீழே வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு பிச்சைக்காரனா வாழ்ந்துட்டேன். ஒரு ஷாக் திடீர்னு உங்களுக்கு சொல்றாங்கன்னு வைங்க, நீங்க 20 வருஷம் ஒரு வீட்டுல கஷ்டப்பட்டு வாழ்ந்தீங்க, அதுக்கு 3 அடி கீழே புதையில இருந்துச்சுப்பா நான் எப்படி இருக்கும், தலை மேல அடிச்சுக்க மாட்டோம். அதேதான் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது உங்களெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும்னு விரும்புறேன். வரப்போற வருஷத்தையாவது அந்த புதையில தோண்டி நம்ம அனுபவிப்போமா? வரப்போற வருஷத்திலேயாவது ஒரு தீர்மானம், 101 வானம் ஒரே ஒரு தீர்மானம், இந்த வருஷத்தில் என்னுடைய குறிக்கோள் என்னங்க? ஐ வாண்ட் டு நோ ஹிம், அவரை நான் அறியணும், அவரை நான் அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லம பவர் வேணும் எனக்கு வாழ்க்கையில், எனக்குள் பாயம், அவருடைய ஐக்கியத்தை நான் அனுபவிக்கிறேன், அவரை நான் அறியணும். கடவுள் தான் நம்ம கண்களை திறந்து த சர்பாசிங் வேல்யூ ஆஃப் நோயிங் கிரைஸ்ட், கிறிஸ்துவ அறிகிற அறிவின் மேன்மையை நமக்கு உணர்த்தணுங்க. அப்படி இருந்தால் அதான் நமக்கு அட்ராக்ஷனாக இருக்கும், அதான் நம்முடைய தீர்மானமாக இருக்கும், தீர்மானமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா பவுல் வந்து சொல்கிறார், இதெல்லாம் குப்பைன்னு விட்டுட்டேன், இப்போ இதை நாட போகிறேன். 12-16 வரைக்கும் அதை எப்படி நாடணும்னு சொல்கிறார், அதை எப்படி நாடணும் பாருங்களேன், எப்படி நாடணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு அவர் எப்போ பார் யோசிக்கிறது, ஒரு ரேஸாக, ஒரு ரேஸ் பந்தயம், ஓட்ட பந்தயம் இருக்கு இல்லையா, அந்த ரேஸாக அவர் யோசிக்கிறார் பாருங்களேன். 12 வசனத்திலேருந்து அவர் சொல்றாரு, 2020 நான் கிறிஸ்துவை அறியணும்ன்ற ஒரு குறிக்கோள் இருந்துச்சுன்னா நம்ம செய்ய வேண்டியது 5 காரியங்கள் வேகமாக நான் சொல்றேன். 12 வசனம் படிங்க,
கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன்.
ஐ பிரஸ் ஆன். அநேக பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன, நான் மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, முடிஞ்சு போச்சு. வெரி ராங். நீ ரட்சிக்கப்பட்டதே ஒரு காரியத்துக்காக ரட்சிக்கப்பட்டிருக்க பாருங்களேன். இவர் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்டது ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு இல்லப்பா, ரிலாக்ஸா. பவுலே சொல்றாரு, இவங்களால யோசிக்க முடியுமா, பவுல் வந்து பெரிய அப்போஸ்தலன், புதிய ஏற்பாடு 75% எழுதினவர், எல்லாம் சர்ச் உலகமெல்லாம் காஸ்பல பிரசங்கம் பண்ணவர், அவர் என்ன சொல்றாரு, நான் இன்னும் அடையலன்றார். இன்னும் ஆர்வத்தோடு ஓட வேண்டியது நிறைய இருக்கு, நான் இன்னும் அடையலன்றார். நம்ம இங்க உக்காந்துக்கிட்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா, போன வருஷம் ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்தா எல்லாம் அடைஞ்சாச்சுங்க, ரொம்ப வளர்ந்துட்டேன்னு நம்ம நினைச்சோம், எவ்வளவு முட்டாள் தனம். பவுல் சொல்றாரு, நான் இன்னும் அடையல. 16 வரைக்கும் 5 காரியங்கள், எப்படி அடையணும், எப்படி நான் இயேசுவை அறியணும், அவருடைய ஐக்கியத்தில் நான் எப்படி வளரணும், அவருடைய பொதுவா பயன்படுத்துகிற அந்த ஓட்ட பந்தயத்தை பயன்படுத்தி அவர் சொல்றார். முதலாவது பாருங்களேன், ஏன்னா ஓட்டப்பந்தயம் ஒருவேளை பவுல் ரன்னரா இருப்பாருன்னு யோசிக்கிறேன், ஏன்னா எப்ப பாரு அதுதான் பயன்படுத்துறாரு, நல்ல அத்லெட்டிக் பாடி அவருக்கு இருக்கும். அந்த ஓட்ட பந்தயத்தை 14 வசனத்தில் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, பரந்த பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்குது, அந்த குறிக்கோளை நோக்கி நான் தொடருகிறேன். 4-6 வரைக்கும் இந்த குப்பையெல்லாம் தூக்கி போட்டேன், இது இல்லை, நான் ஆண்டவர் என்னை ரட்சித்தது, ஒரு பெரிய ஞாயிற்றுக்கிழமை வரேன், பெரிய கிறிஸ்தவனா நாடகம் போடுறேன், அதெல்லாம் இல்லை, வெளியில் இல்லை. 12-15 வரைக்கும் இதெல்லாம் குப்பை, எது முக்கியம் அதை தேடி ஓடுறேன். எது முக்கியம் பாருங்களேன், ஓட்ட பந்தயத்தை 1, அந்த ஓடணும்னா முதலாவது என்ன சொல்றாரு, நம்மளுடைய ஆழமான தேவையை நம்ம உணர்றோம். இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடணும்னா முதலாவது என்ன தேவை, நம்முடைய ஆழமான தேவையை, குறைய நம்ம உணரணும். இவ்வளோ நேரம் 2019 பற்றி சொல்லி உங்களுக்கு சோர்வாக்குனது காரணம் என்ன தெரியுமா, அதை உணர்ந்தா தான் இந்த ஓட்ட பந்தயத்தில் வர முடியும். பவுல் என்ன சொல்றார், இவ்வளோ செஞ்ச நான் அடைந்து ஆகலைன்றார். அடைந்து ஆகலைன்னு ஒரு மனுஷனை ஆழமாக உணர்ந்தா தான் அவன் ஓட முடியும். ஒரு புதையல் இருக்குன்னு தெரிஞ்சு, அந்த புதையல் இல்லாமல் நான் பிச்சைக்காரனா இருக்கிறேன்னு தெரிஞ்சா தான் அந்த புதையில பிடிக்க ஓடுவான் பாருங்க. அவன் உணரணும், என்னுடைய குறைய முதல்ல உணரணும், என் குறையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு புதையல் இருக்குன்றத உணரணும். அதை தான் சொல்றேன் பாருங்களேன், நான் அடைந்தாயிற்று என்று என்ன மாட்டேன், இயேசுடைய நீதி எனக்குள்ள இருக்குத்தான், என் பொசிஷன் ஆண்டவருக்குள்ள மாற்றப்பட்டிருக்குத்தான் இருக்கு, ஆனா கிறிஸ்துக்குள்ள சகல தெய்வீகமும் இருந்து நான் இங்க பிச்சைக்காரனா, வெறுமையாக பாவத்தை மேற்கொள்ள முடியாம, ஒழுங்கான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாம நான் இருக்கிறேனே, பசியும் தாகமா இருக்கிறேனே, அவன் தான் ஓடுவான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், யார் கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேற முடியும், படிப்படியா வளர முடியும், மலை பிரசங்கத்துல ஆவியில் எளிமை உள்ளவர்கள், புவர் இன் ஸ்பிரிட், உன்னுடைய ஆவிக்குரிய பிச்சைக்காரத்தனத்தை எந்த அளவுக்கு நீ உணர்றியோ அந்த அளவுக்கு தான் படிப்படியா முன்னேற முடியும். அதான் சொல்ற, நான் அடைந்த ஆகல, முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம அடைந்த ஆகல, பவுலு 30 வருஷம் ஆச்சு கிறிஸ்டியன் ஆகி. அவர் சொல்றார், 30 வருஷம் கிறிஸ்துக்கு செய்ய முடியாத, ஒருவரும் செய்ய முடியாத சேவையை செய்து, ஊழியத்தை செய்து, ஒருவரும் உண்மை இல்லாதபடிக்கு உண்மையா இருந்த பிறகு அவர் சொல்றாரு, இன்னும் கிறிஸ்துவை நான் சரியா ருசிச்சு பார்க்கலப்பா, இன்னும் ருசிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, இன்னும் ஓட வேண்டியது எவ்வளவோ இருக்கு அப்படின்னு ஓடுற ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி வந்து முதலாவது அதிருப்தியில ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் கூட திருப்தி இல்லைங்க, போன வருஷம் வளர்ந்தது இல்லை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள், அது இருந்தால் தான் ஓட முடியும். இன்னும் அடைந்து ஆகலை, நான் ஓட. ஆகவே 2019 நல்ல காரியங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாலும் நம்முடைய வளர்ச்சியை கொடுத்து திருப்தி அருகக்கூடாது. ரொம்ப அதிருப்தி இன்னும் எவ்வளவோ இருக்குது, எவ்வளோ இருக்குது. அப்போ முதல்ல அது இருந்தால் தான் நம்ம ஓடுவோம். ரெண்டாவதாக இதில் ஓடணும்னா என்ன இருக்கணும்? பவுல் சொல்கிறாரு, இந்த ஓட்டத்தில் நம்ம ஓடணும்னா முதலாவது நம்முடைய குறைய அறியணும், நம்ம இந்த ஓட்டத்தினுடைய அவசியத்தை உணரணும், இதை ஓடணும். ரெண்டாவது முழு மேக்சிமம் எஃபர்ட், முழு முயற்சி போட்டு ஓடணும். 12வது வசனத்தில் சொல்றார் பாருங்க, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ. ஆண்டவர் உங்களை பிடிச்சார், ரட்சிப்புல பிடிச்சார், எதற்காக பிடிச்சாருன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியாதுங்க, பரலோகத்தை கூட்டு போயிடுவார் அவரு. உங்களை ஆண்டவர் பிடிச்சதே ஒரு காரணத்துக்காக பிடிச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, எதற்காக பிடிச்சாரோ அதை நோக்கி ஓடுறேன். இதை விட ஒரு உன்னத குறிக்கோள் என்ன இருக்க முடியும்? ஆண்டவர் என்ன ரட்சித்தது அவருக்கு மனசுல வேற இருந்துச்சு, என்ன ரட்சித்து ஒரு காரியத்துக்காக வைக்கணும்னு. அது தெரியாம ரட்சிக்கப்பட்டேன்னு என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன வீணான வாழ்க்கை? வச்சு பாருங்களேன், கிறிஸ்து இயேசு என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ளும் படிக்கு, என்ன அவர் எதற்காக பிடிச்சாரோ அதை நான் பிடிக்கும் படிக்கு என்ன போட்டிருக்கு? ஆசையாய் தொடர், ஆனஸ்டா தொடர். ஐ பிரஸ் ஆன். தேவனுடைய நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசி காலத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யம் பாடுபடுகிறது. எவ்ரி மேன் பிரஸத் இன் டு இட், அதே வார்த்தை தான், பலவந்தமா போறது. ஐ பிரஸ் ஆன், மேக்சிமம் எஃபர்ட் போட்டு போகிறேங்க. Press on. ஆர்வம் ஆர்வம் இருக்கணுங்க, இதுக்கு ரொம்ப மேக்சிமம் எஃபர்ட் போடணும். ஏன்னா இந்த வளர்ச்சியில வளர்றதுக்கு ஒரு உறுதி எடுத்துடலாம், அந்த உறுதி எடுத்துட்டு நாளைக்கு என்ன ஆகும்? பிசாசு வரும், உலகம் வரும், மாம்ச சோர்வு கொடுக்கும், இது எல்லாத்தையும் உடச்செறிஞ்சுக்கிட்டு ஓடணும்னா ஒரு பயங்கர மேக்சிமம் எஃபர்ட் இருக்கணும். ப்ரெஸ் இதெல்லாம் எடுத்தெறிஞ்சுக்கிட்டு வருகிற தடையெல்லாம் உடச்சுக்கிட்டு நான் இந்த குறிக்கோளை தான் அடையணும். 10 காரியங்கள் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், 10 காரியங்கள் என்ன இது பண்ணலாம், ஆனா இந்த குறிக்கோள் இதுதான். ஐ பிரஸ் ஆன், பிரஸ் ஆன், பிரஸ் ஆன், எதுவுமே என்ன தடை பண்ண முடியாது. இதான் என்னுடைய குறிக்கோள், அதைத்தான் நான் அடைவேன்னு ஓடும். ஐ பிரஸ் ஆன், அதான் சொல்றேன். அவர் வளர்ந்தது காரணம் அதாங்க. நம்மள மாதிரி இருந்திருக்கலாம், அவரும் சொல்லிக்கிட்டு காரணங்களை சொல்லிட்டு, அது இல்லைங்க, இது இல்லைங்க, அது பிரச்சனைங்க, இது பிரச்சனை, வேலை பிரச்சனை, அது இது சொல்லிட்டு இருக்கலாம். இல்லை, ஐ பிரஸ் ஆன், எல்லாத்தையும் எடுத்தெறிஞ்சுக்கிட்டு சோர்வு கொடுக்கலாம், பிசாசு என் சொந்த மாம்ச சோம்பேறித்தனம் கொடுக்கலாம், என் சரீரத்தை நான் ஒடுக்குகிறேன்றா இல்லையே. ஐ பிரஸ் ஆன் போறாரு. இயேசு கிறிஸ்துவை அடைகிற அறிவை நான் இயேசுவை அடையும் படிக்கும் மேக்சிமம் எஃபர்ட் எதுல? நம்முடைய கிருபையின் சாதனங்களை பயன்படுத்துறதுல, வேதத்தை படிக்கிறது இல்ல. இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு ஜபம் பண்ணணும், எதுக்கு சபைக்கு வரணும், இது எல்லாமே இதை அடைவதற்கு தான். நான் இயேசுவை அறியணும், அறி 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 அவர் மாதிரி உருமாறும், அதுக்கு தான். பிரஸ் ஆன், எல்லா தடைகளை நீக்கி மேக்சிமம் எஃபர்ட், பாவத்தை கொள்றதுல மேக்சிமம் எஃபர்ட், மேக்சிமம் எஃபர்ட் சபையை அட்டன் பண்றதில்ல, மேக்சிமம் எஃபர்ட் வேதத்தை படிக்கிறது இல்ல, ஜபம் பண்றது இல்ல, பாருங்களேன் மேக்சிமம் எஃபர்ட். அதாங்க சொல்ற ஆவிக்குரிய வாழ்க்கையில போன வாட்டி நம்ம பார்த்தோம், குடுக்கல் வாங்கல் இல்லாம வளரவே முடியாது. தனக்கு உள்ளது உரியதெல்லாம் வித்த உணத்தை அவன் பொக்கிஷம் வாங்க முடிஞ்சு. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம எதுவும் விடாம நம்ம எதையுமே அடைய முடியாது. உங்களுக்கு தெரியுமா ஏங்க நான் வளர்ந்துகிட்டே இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையில? ஏன், நீ எதுவுமே இழக்க ரெடியா இல்லை. ஒரு மனுஷன் தன் ஜீவனை காப்பாற்ற நினைத்தால் அதை இழந்து போவார். நீ காப்பாத்தணும், காப்பாத்தணும், காப்பாத்தணும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற இழந்து போகிற. ஆண்டவர் என்ன சொல்றார், உன்னை உலகத்தையே நீ எப்படி ஆதாயப்படுத்திடுறேன்னு வச்சுக்குவோம், அதெல்லாம் ஆதாயப்படுத்தி எல்லாம் எதுவுமே இழக்கல, நீ எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திட்ட, உன் ஆத்மாவை இழந்தா உனக்கு என்ன லாபம்? கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவ ராஜ்யத்துல எல்லாவற்றையும் இழந்தேன்றாரு. நம்ம என்ன இழக்கிறோம்? எந்த என்டர்டைன்மெண்ட் இழக்கிறோம்? எந்த மொபைல் டிவியை பார்க்கறது, யூடியூப் பார்க்கறது, 2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து பார்க்கறது, எதை ஏதாவது இழந்தா தான் நீங்க வளர முடியும் 2020. அதை நினைச்சு பாருங்க, இல்லைன்னா ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஐ மேக் மேக்சிமம் எஃபர்ட், இழந்து ஐ பிரஸ் ஆன். ஏதாவது இழக்கிறோமா, ஏதாவது இழக்கிறோமா? மூன்றாவதாக, இது முதலாவது நம்முடைய குறைய உணர்ந்து இதனோட அவசியம், மிகப்பெரிய அவசியத்தை உணர்ந்து தான் குறிக்கோள். அது இல்லாம வாழ்க்கையை வருஷங்களை வேஸ்ட் பண்றோமே. ரெண்டாவதாக என்ன பண்ணணும், மேக்சிமம் எஃபோர்ட், ஐ பிரஸ் ஆன் என்றார். எல்லா தடைகளை முறித்தெறிந்துகிட்டு நான் வளர்றேன்றார். மூணாவதாக, இது ஆக்சுவலா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டதுதான். மூணாவதாக பாருங்க, 13வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, இன்னும் பிடிச்சுக்கல, ஒன்றை செய்கிறேன், ஒன்றை செய்கிறேன். 2020 101 காரியங்களை செஞ்சுக்கனா நீங்க வளர முடியாது. ஒன்று, இந்த ஓட்டத்து பந்தயத்தில் வளரணும்னா ஒரே மனது, சிங்கிள் மைண்டட்னஸ் நமக்கு இருக்கணும். ஒரே மனது இதுதாங்க குறிக்கோள், ஒரே மைண்டட்னஸ். யோசிச்சு பாருங்க, ஒரு மனம், ஒரு மனம். என்னுடைய மிகப்பெரிய வாழ்க்கையின் வேட்டை இது, இதை நான் நாடுவேன். என்னுடைய தேவை எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சு, இதோட ஓட்ட அவசியம் நான் அவரை அறிய வேண்டும், அதான் என்னுடைய நோக்கம், அதான் ரெசல்யூஷன். அதுக்கு மேக்சிமம் எஃபோர்ட் போடுவேன், ஒரே மனதோடு அது ஓடுவேன். 101 காரியங்களை அடையவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன், 2019 யாராவது ஏதாவது அச்சீவ் பண்ணியிருந்தா அவங்க ரக சீக்ரெட்டை கேட்டு பாருங்க, எதனால உங்களால் அடைஞ்சு பிடிச்சி வேற எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒன்னே கவனிச்சேன், ஒரே மனதா உறுதியா பின்பற்றுவேன், அதனால தான் அடைஞ்சேன். 2020 யாராவது ஏதாவது அடைஞ்சாங்கன்னா இதுக்கு தான் அடைவாங்க. சிங்கிள் மைண்டட்னஸ் இல்லைன்னா நம்ம அடையவே முடியாது. ஒரே மனது, 365 ஒரே குறிக்கோள். யாக்கோபு சொல்ற, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருப்பான். அவனுடைய எந்த ஜபத்தையும் ஆண்டவர் கேட்க மாட்டார். இருமனம் உள்ளவன் இன்னைக்கு உறுதி எடுத்துறது, ஆமா இன்னும் வளர போறேன்னு ரெண்டு மனசுல எடுக்கிறது, நாளைக்கு நிலையாவே இருக்க முடியாது. ஒரே மனசு, ஒன்றே நாடுவேன் தாவீது சொன்னார். ஒன்றே உங்க அழக பார்க்கணும், உம்மை அனுபவிக்கணும், உம்மை தெரிஞ்சுக்கணும், ஒரே காரியத்து. டபுள் மைண்டட்னஸ் வேலை செய்யாது. டபுள், ஒன்றே நாடுவேன் பார்க்கல. அது மாத்திரம் இல்லை, அந்த ஒரே மனதுல ரெண்டு காரியம் செய்யணும். ஒரே மனதா இருக்கணும்னா ரெண்டு காரியம் செய்யணும். பாருங்க 13வது வசனத்தில், பின்னானவைகளை மறந்து, பின்னானவைகளை மறந்து, ஒன்றே ஒன்று செய்கிறேன். என்ன செய்கிறார் பால்? பின்னானவைகளை மறந்து. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, 2019 என்ன நடந்துச்சோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டே கிடையாது. ஏன், நீங்க பிறந்ததுலேருந்து 2019 வரைக்கும் என்ன நடந்துச்சோ அது இம்பார்ட்டன்ட்டே இல்லை தெரியுமா? அது முக்கியமே இல்லை, அது சம்பந்தமே இல்லை. 2020 என்ன நடக்க போகுது அது உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். பின்னானவைகளை மறந்து, அநேக பேர் வாழ்க்கை உருப்படாம இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறத எடுத்து போட்டுக்கிட்டு இப்படி ஆயிடுச்சே இப்படி ஆயிடுச்சே இல்ல போயிடுச்சு, அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பின்னானவைகளை மறந்துருங்க, முடிஞ்சிருச்சு. 2019 போச்சு, அது இன்னமே எந்த முக்கியமும் இல்லை நமக்கு. பின்னானவைகளை மறந்துடும், இன்னமே போயிடுச்சு, இதெல்லாம் போச்சு இருக்கட்டும், ஆனா இன்னமே மாற முடியும் எல்லாமே. பின்னானவைகளை மறந்து 2020 எல்லாமே மாற முடியும், எல்லாமே மாறும். இன்னுமே என்னுடைய நித்திய எல்ல, இன்னுமே என்ன பரலோகத்துக்கு போவனா நரகத்துக்கு போவனா, எல்லாமே 2020 பொறுத்து இருக்கு. 2019 முடிஞ்சு போச்சு, மறந்துருங்க. அது இன்னுமே நீங்க மாறிடலாம், இன்னுமே ஒரு புது வாழ்க்கை, புது வருஷம் ஆண்டவர் கொடுக்குறதே ஒரு புது வாழ்க்கை. பின்னானவைகளை மறந்துருங்க, எல்லாம் போயிடுச்சு, இன்னுமே அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னுமே நான் எவ்வளவு பெரிய பிரசங்கம் பண்ணேன், 10-15 பிரசங்கம் பண்ண, ஆகா ஒரு யூஸ் இல்லை, அதெல்லாம் போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இன்னுமே நான் எப்படி பிரசங்கம் பண்ண போறேன், இன்னமே நான் எப்படி ஊழியம் செய்ய போறேன், அதுல தான் விஷயம் இருக்கு. அப்படி நினைச்சிருக்கீங்களா? நான் 10 கிறிஸ்டியனுங்க, ஞானஸ்தானம் 20 முன்னாடி எடுத்துட்டேன், அதெல்லாம் சம்மந்தம் இல்லை. 2020 நீ எப்படி இருக்க போற, அதான் உன்னுடைய நித்திய எல்லையை சந்திக்க போகுது, உன் வளர்ச்சியை தீர்மானிக்க போகுது, உன் கனியை தீர்மானிக்க போகுது. அவ்வாறு பின்னானவைகளை மறந்துடும், பின்னானவைகளை மறந்துடணும். பின்னா நடந்த நல்லதோ கெட்டதோ, வெற்றியோ தோல்வியோ, அதெல்லாம் மறந்து என்ன பண்ணணும், முன்னானவைகளை நோக்கி, முன்னானவைகளை நோக்கி. ஒரு ஓட்ட பந்தயத்தில் போய் நின்றுக்கிட்டு பின்னாடி பின்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தால் உருப்பட முடியுமா? பின்னாடியெல்லாம் இல்லை, முன்னாடி என்ன இருக்கோ அதை நோக்கி ஓடுறோம், அதை நோக்கி ஓடுறோம். வாழ்க்கை கெட்டு போவோம், நம்ம பின்னாடி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் 2020 எப்படி இருக்க போகுது, பின்னானவர்களை முன்னானவைகளை நாடி நாடினா அந்த வார்த்தை என்ன பயன்படுத்துறாரு, அவர் உடம்பு எவ்வளவு கெப்பாசிட்டி ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ, ஸ்ட்ரெச்சிங் தெரியுதுங்களா, நாடி இப்படியே ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ, உடம்பு எவ்வளவு நீட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீட்ட வார்த்தை, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பாருங்க, ஒரே மனதோடு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறேன், முன்னானவர்களை நாடி ஓடுகிற ஒரு இன்டென்ஸ் தீவிரமான ஊக்கமான ஸ்ட்ரெச்சிங். நான் பின்னாடி பார்க்கல, முன்னாடி பார்க்க போறேன். நாலாவதாக இந்த ஓட்டத்துல ஓடை செய்யணும்னா என்னங்க செய்யணும், 14வது வசனத்தில் இன்னொன்னு சொல்றாரு, சிம்பிள் தான், ஆவிக்குரிய நோக்கத்தோடு ஓடணும், ஆவிக்குரிய நோக்கத்தோடு ஓடணும். ஏன், கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருள். உலகத்துல அது கொடுப்பாரா, உலகத்துல அது செய்வாரா, இது நடக்குமா எனக்கு, இந்த வருஷத்துல அது நடக்குமா, மோட்டிவ் சேர்றாங்க. உன்னை எதுக்காக இந்த உலகத்துல வச்சிருக்கிறாருன்னு போன வருஷம் எல்லாம் புரிய படிச்சாரு. மனிதன் 54 பிழைக்கிறது இல்லைன்னு 40 வருஷம் இஸ்ரவேல ஓட வச்சு காமிச்சு கொடுத்தாரு, இத்தனை வருஷம் அவனுக்கு காட்டுறாரு. உலகத்துல இல்ல, பரம காரியத்துல ஆவிக்குரிய நோக்கத்துல தான் இன்பம் இருக்குன்னு தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடி ஆவிக்குரிய நோக்கத்தோடு ஓடு. அப்பனா என்னங்க நடக்கிறது, வீடு வேலைங்க தேவைகள் எல்லாம் தேவ ராஜ்யத்தை தேடி, இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று பிதா அறிந்திருக்கிறார், அதை கொடுப்பார். பரம ஆவிக்குரிய நோக்கத்தோடு ஓடு. ஏன் இந்த உலக காரியத்துல டிஸ்ட்ராக்ட் ஆனன்னு வை, அவங்க எல்லாருக்கும் கண் தெரியாம போனது காரணம் என்ன, போன வாரணம் பார்க்கல, உலக காரியத்துல காண்டி என்னத்தை உண்போம் என்னத்தை புசிப்போம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிச்சு, 2020 வீணா போச்சு, எழுதி வச்சுக்காங்க. ஏன், இந்த உலக காரியம், இந்த பிரபஞ்சத்தின் பிரபு அவர் மனக்கண்களை குருடாக்கிறான். எப்படி மக்களை குருடாக்குறான், இந்த உலக காரியங்களை காமிச்சு காமிச்சு, இதுதான் இது முக்கியம், இதுதான் ரொம்ப விஷயம், இதுல கஷ்டம் எழுது அப்படியே காமிச்சு காமிச்சே நம்மளை குருடாக்கிறான் உலகத்தின், அதுல டிஸ்ட்ராக்ட் ஆகாத பரம பொருள் தேவ ராஜ்யத்தின் நீதியை முதலாவது தேடு, மற்றதெல்லாம் கொடுக்குவார். என்ன நம்முடைய குறிக்கோள் வாழ்க்கையில, கிறிஸ்துவை அறிந்து அவர் மாதிரி உருமாறு, அவரை அறியன், அவரை அறிவதற்கு முதலாவது இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு 2020 முதலாவது நம்முடைய தேவையை உணரணும், வெரி எசென்ஷியல். அதுக்காகத்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அதுக்காகத்தான் வாழ்றோம், அதுதான் ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்டது என்ன வாழ்க்கையை செஞ்சுட்டு வர, அங்கத்தான் நீ ஓடு, அதுக்காக ஓடணும். ரெண்டாவதாக மேக்சிமம் எஃபர்ட், முயற்சி முழு முயற்சியோடு கொடுத்து எத்த தியாகம், எல்லாவற்றையும் விட்டேன்றாரு பவுல். நீங்க என்ன விட போறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு, யோசிச்சு பாருங்க, என்ன தியாகம் செய்ய போறீங்க, சபைக்கு வர்றதுக்கு என்ன தியாகம் செய்ய போறீங்க, ஆவிக்குரிய ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன்னைத்தானே மறுத்து, அதுவே நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்பதான் வளர முடியும்ன்ற. ஓய்வு நாள கடைபிடிக்கிறதுக்கு நம்மளை மறுக்கணும், அது இது சாப்பிடாம நம்மளை மறுக்கணும், அதை செய்யாம நம்மளை நம்மளே மறுத்து 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 தான் தேவராஜ்யத்துல வளர முடியும். இல்ல நான் எதோ கொடுக்கறது இல்லாம கொடுக்கல் வாங்கல் இல்லாம வளர முடியாது. தன் ஜீவனை காப்பாத்திக்கிட்டே நினைச்சோன்னா ஒண்ணுமே நடக்காது. என்ன தியாகம் செய்ய, மேக்சிமம் எஃபர்ட், ஒரே மனதோடு பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை ஸ்ட்ரெச் பண்ணி ஓடணும். அஞ்சாவதாக பரம ஆவிக்குரிய நோக்கத்தோடு ஓடணும். நாலாவது, அஞ்சாவதாக கடைசி, இது ரொம்ப முக்கியம், இதோடு நான் முடிச்சிடல, நேரம் ஆயிடுச்சு. எத்தனை பேர் இதை சீரியஸா நீங்க எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல, இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2020 பெரிய பிளஸ்ஸிங்கா இருக்கும், இது வரைக்கும் காணாத ஆசீர்வாதங்கள் இருக்கும். இல்ல இது எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்கு பாருங்க, 15வது வசனத்தில், ஆகையால் நம்மில் தேறினவர்கள் எவரும் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம், இந்த சிந்தையா இருக்க கடவும், எந்த காரியத்தில் ஆகிலும் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வசனம். 12வது வசனத்தை தான் பவுல் என்ன சொல்றாரு, நான் தேறினவர் ஆகலன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, உங்களில் தேறினவர்கள் யாரோ, என்ன சொல்றாரு தெரியுமா, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைங்க, எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், எல்லாம் அடைஞ்சிட்டோம், நமக்கு எவ்வளவு இதுங்க இருக்குது, இவரு பேசிட்டு தான் போவார் நியூ இயர் பிரசங்கம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்களா, தேறினவங்க நினைச்சுக்கிறீங்களா, ரொம்ப வளர்ந்துட்டோம் ரொம்ப முன்னேறிட்டோம் நீங்க நினைக்கிறீங்களா, ஒரு கிண்டல் ஆக்சுவலா, அவரை அடிக்கடி அவர் கிண்டல் பண்ணுவார். போர் நிறைய இடங்களில் போ கொரிந்தியரில் பார்த்து நீங்கள் ரொம்ப ஐஸ்வர்யவாங்க, நீங்கள் ரொம்ப ராஜாங்க, எங்களெல்லாம் ரொம்ப முந்திட்டீங்க, அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறேன். நீங்களாம் சேர்ந்தவங்க இருக்கிறீங்க, இந்த ஓட்டத்தையே இதில் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, மேக்ஸிமம் எஃபோர்ட்டை நீங்கள் போடுறதில்ல, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி முன்னாணையெல்லாம் ஓடுறதில்ல, ரிலாக்ஸாக இருக்கிறீங்க, ரிலாக்ஸாக இருக்கிறீங்க. நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னா பயங்கரமாக குருடாக இருக்கிறீங்க. ஆண்டவர் தான் உங்கள் கண்ணை தரணும், ஆண்டவர் தான் உங்க கண்ணை தடுக்கணும். ஒரு விதத்தில் அடங்காத மாறாத கிறிஸ்தவர்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துறார் போல் இந்த வசனத்தில். இந்த வசனத்தின்படி நடக்காதவர்களை ஆண்டவர் தான் உங்க கண்களை திறக்கணும். ஆண்டவர் எப்படி திறப்பாரு? தாவீதுக்கு திறந்தார் இல்லையா? பயங்கரமான 2012-20 உங்களுக்கு பயங்கரமான சிக்ஷைகள் வேணுமா? சேட் தான் நான் சொல்றதுக்கு. ஆண்டவர் அப்படித்தான் தாவீதுக்கு திறந்தார். கொடுமையான அடி உழுந்தாதான் தாவீது திறந்தனார் பாருங்களேன். ஊரெல்லாம் சாம்பல் ஆச்சு, அப்பவும் தெரிஞ்சல. ஆனா தூட இருக்கிற 400 பேரை கொல்லணும்னு நின்னாங்க பாருங்க, ஆடி போயிட்டார் மனுஷன். அததான் அவர் சொல்றார், உங்கள தேறினவர்கள் இருந்து இதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு 2012 இஷ்டத்துக்கு 20 இஷ்டத்துக்கு வாழணும்னு நினைச்சிங்கன்னா பவுல் அடங்காதவர்களை பின்வாங்கி போன கிறிஸ்தவர்களுக்கு சொல்றாரு, ஆண்டவர் தான் உங்க கண்ணு திறக்கணும், ஆண்டவர் தான் உங்களுக்கு சரியான பார்வையை கொடுக்கணும், ஆண்டவர் தான் 2020 கோலின் படி வாழ உங்களை செய்யணும், உங்களுடைய தேவையை உணர்த்தணும், கண்களை திறக்கணும், உங்களுக்கு தெரியப்படுத்தணும் உங்களுடைய தேவை எவ்வளோ அவசியம். இந்த ஓட்டத்தில் நீங்கள் ஓடி மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு ஒரே சிந்தனையோடு ஆவிக்குரிய நோக்கத்தோடு நீங்கள் ஓடணும், இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு வினோதமாக நீங்கள் இருந்தீங்கன்னா தேவன் தான் உங்கள் கண்களை திறக்கணும் அப்படின்றார். 2020 வேஸ்ட் பண்ணிடாது, 20 வேஸ்ட் பண்ணிடாது. சார், சில நேரங்களில் தாவீதுடைய 16 மாதங்கள் வீணாக போச்சு, போனது போகட்டும், புண்ணானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி ஓடும். ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்தோம். இந்த 5 காரியங்கள் இவர் சொல்றார், நம்ம இந்த குறிக்கோளோடு ஓடணும்னா என்ன அந்த 5 காரியங்கள்? அவசியம், நம்முடைய அவசியத்தை உணரணும். இதுக்காகத்தான் ரட்சிக்கப்பட்டோம். எஸ்து இயேசு என்னை எதை பிடித்து கொண்டார், அதுக்காகத்தான் நம்ம தேவையை உணர்ந்து. ரெண்டாவதாக முழு முயற்சி, முழு முயற்சி. மூணாவதாக ஒரே மனம், ஒரே மனதில் என்ன இருக்கு பின்னாடிலாம் மறந்துடு, ஒரே மனதில் முழு ஸ்ட்ரெச்சோடு எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ இந்த வருஷத்தில் ஸ்ட்ரெச் பண்ணு, ஆவிக்குரிய விஷயத்தில் ஸ்ட்ரெச் பண்ணு. அப்புறம் ஆவிக்குரிய நோக்கத்தோடு, ஆவிக்குரிய நோக்கத்தோடு. நம்ம நோக்கம் சரியில்லாதனால தான் காட் நம்மளை பிளஸ் பண்ணுறது. நீங்கள் கேட்குறீங்க, கேட்குறத சரியான நோக்கத்தோடு கேட்குறதில்ல. எதுக்காக கேட்குறோம்? ஒரு ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே, உம்முள்ள வளரணும் ஆண்டவரே, அந்த நோக்கத்தோடு ராஜ்யத்தை தேடுற நோக்கத்தோடு கேளுங்கன்ற. நம்ம மோட்டு சரியா இல்லாதனால தான் ஜபம் கேட்கப்படுறது இல்லைங்களா. அந்த மோட்டு சரியான நோக்கத்தோடு நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் பரம பந்தய பொருள், உலகத்தில் அது கிடைக்குமா, கார் கிடைக்குமா, வீடு கிடைக்கும், பரம பந்தய பொருளை நோக்கி ஓடுங்க. மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார் இல்லைங்களா, மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். இல்லை நான் தேறினவன், இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லைன்னா எல்லாருக்கும் பவுல் சொன்ன மாதிரி ரொம்ப ஊக்கத்தோடு ஜெபம் பண்றேன். அதுவும் நல்லதுதான். இந்த வருஷத்திலேயாவது உங்களை ஆண்டவர் கண்ணு திறந்து விட்டான்னு நல்லதுதான் இல்லைங்களா. இந்த வரப்போற வருஷங்களாவது வேஸ்ட் பண்ணாம இருக்கலாம். ஆனா தேறினவர்களா உங்களை எண்ணாமல் நம்முடைய தேவையை உணர்ந்து நம்ம ஓடுவோம், ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனே, இந்த செய்தியை எடுக்கவும் இதை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே, அதுக்காக நன்றி. கிறிஸ்துவை நாங்கள் அறியணும் அப்பா. தேவன் எங்களை ரட்சிப்பில் பிடித்தது அதற்காகத்தான். கிறிஸ்துவை அனுபவபூர்வமாக ஆழமாக அறியணும். அதுக்கு முன்பதாக வேறு எல்லாமே நஷ்டம் குப்பை என்று எண்ணுகிறேன் பவுல் எங்களை கட்டுத்தருகிற வண்ணமாக. அன்றவரே, அந்த 30 வருஷமாக உண்மை பின்பற்றின அப்போஸ்தலன் அப்படி சொல்லும் போது நாங்கள்லாம் எவ்வளோ வெக்கப்பட்டு போகணும் அவருக்கு முன்பதாக. மற்ற காரியங்களை விசேஷமாக நினைத்து கொண்டு இதுல கோட்டை விட்டுருக்கிறோம் ஆண்டவரே. அநேக விஷயங்களில் என்னை உட்பட்டு ஊழியம் பிரசங்கம் சபை நடத்தணும்ன்றதுல என்னுடைய உறவில், உம்மிடத்துல இருக்கிற உறவில், உண்மை அறிகிற அறிவில், அதுதானே காரணம் என்னுடைய தோல்விக்கெல்லாம் ஆண்டவரே, அதுதானே காரணம். அதை இந்த வருஷத்தில் நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். என்னுடைய மிகப்பெரிய தேவையை உணர்ந்து முழு முயற்சியோடு ஒரு மனதோடு பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி ஆவிக்குரிய நோக்கத்தோடு ஓட எங்களுக்கு உதவி செய்ய மாண்டவர்கள். எல்லா வருஷத்தை விட இந்த வருஷத்தில் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நாங்கள் அதிகமாக வளர உதவி செய்யும். வெறும் வெளியே ஆலயங்களில் ஆராதிக்கிற மக்களாக இருந்து விடாமல் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைந்து தேவனோடு ஐக்கியத்தில் வாழ கிறிஸ்துவின் விலை உயர்ந்த முத்தை மறைந்திருக்கிற அந்த புதையலை அனுபவித்து வாழுகிற மக்களாக உயிர்த்தெழுதல் வல்லமை பாய்ந்து இந்த ஒரு சமுதாயத்தை பாதிக்கிற மக்களாக கடுகு விதையாக இருந்தாலும் வளர்ந்து பெரிய மரமாக புளித்த மாவா இருந்தாலும் முழு மாவையும் புளித்தாக்குற மாவாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் வளர உதவி செய்ய மாட்டவர்கள் கிருபை காட்டும். இந்த வருஷத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நோக்கத்தோடு கால் எடுத்து வைக்கிறோம். உங்க உதவி இல்லாம எங்களுக்கு ஆகாதப்பா. எங்க ஒவ்வொருத்தருக்கும் கண்களை நீங்க திறக்கணும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் நேர நேரத்தில் தேறினவர்களா நினைக்கிறோம் ஆண்டவரே. திருப்தி ஆயிடுறோம் ஆண்டவரே. எங்க கண்களை திறந்துடணும். எங்களுக்கு வெளிப்படுத்தும் வேற சிந்தனை உள்ளவர்களா நாங்கள் இராமல் இந்த சிந்தனையை எங்க சிந்தனையா மாற்றிக்கொள்ள எங்க சிந்தனை மாறினாதான் இந்த வருஷம் மாற முடியும் என்பதை உணர்ந்து இந்த சிந்தனையில் நாங்கள் மாற்றிக்கொண்டு இந்த வருஷத்துக்கு கால் எடுத்து வைக்க உதவி செய். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே.
கடைசி 120.